நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது பட்டர் பிஸ்கட் பாட்காஸ்ட் சீசன் 5. நான் உங்க ஹோஸ்ட் விஜயதன் பேசுறேன்.
அண்ட் நான் உங்க ஹோஸ்ட் ஏஷ். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நம்மளோட கெஸ்டா ஜாயின் பண்ணியிருக்கிறவரு நித்தம் ஒரு வானம் மூவியோட டைரக்டர் கார்த்திக் சார் ஜாயின் பண்ணிருக்காரு. வெல்கம் டு தி ஷோ சார்.
வணக்கம்ங்க.
ஹாய் சார், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இது ரொம்ப புதுசா இருக்கு. இது நிறைய பேர் நிறைய இன்டர்வியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் போயிருக்கேன், பேசியிருக்கேன். பட் இந்த மாதிரி பாட்காஸ்ட்ங்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம். நைஸ்.
ஷோர் ஷோர் சார்.
ஓகே சார்,
எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்வைட் பண்ணதுக்கு. ஆக்சுவலாக உங்கள் படம் வந்து ரொம்ப பிடிச்சி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அடுத்து யாரை கெஸ்ட்டாக கூப்பிடலான் போது நீங்களும் எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
தேங்க்யூ உங்கள் படம் பார்த்ததுக்கும்.
ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் இன் சம் வே திஸ் மூவி வந்துட்டு எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. பிகாஸ் லீட் கேரக்டர் அர்ஜுனோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் சுபா அவங்களோட ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு சம் வாட் சிம்லர் டு என்னோட லைஃப் கிட்ட இருந்துச்சு. ஸோ அண்ட் ஐ வாஸ் நான் வந்து எப்படின்னா, இந்த நீ சொல்லுவீங்களே அர்ஜுன் வந்து எப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்துட்டு இந்த சத்தம் போட்டுட்டு இருப்பான், ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இருந்தேன். பட் ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச். ஸோ தட் மூவி வாஸ் ரிலேட்டபிள் டு மீ இன் சம் லெவல்.
தேங்க்யூங்க.
இப்போ வந்து நம்ம அந்த மூவி வந்து சின்ஸ் ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி போயிருக்கு அண்ட் ஸ்டோரிஸ் வந்துட்டு அந்த லீட் கேரக்டரோட மெயின் பாயிண்ட்டாக இருந்ததுனால, உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஸ்டோரிஸ் அண்ட் சினிமா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் விஷயமா இருந்துச்சு?
ஓகே, இல்லை ஆக்சுவலி எனக்கு வந்து நமக்கு விவரம் தெரிஞ்சதே ஆல்மோஸ்ட் சினிமாங்கிற மாதிரி தான். என்னோடய ஏஜ் 16 ஆரம்பிச்சது நான் ஒர்க் பண்ணேன். ஸோ சென்னைக்கு வந்த புதுசில் வந்து நமக்கு எல்லா வகையிலையுமே வந்து ஒரு எக்ஸ்போஷன் நடந்ததே வந்து சினிமாவில் மட்டும்தான். ஸோ வந்து படிக்கிறதும் படம் பார்க்கறத தவிர வேறு எதுவுமே நமக்கு இருந்தது கிடையாது. ஸோ சினிமா படம் பண்ணணும் அப்படிங்கிறதும் படம் பார்க்குறதுங்கிறது நமக்குள்ள டே பை டே நமக்குள்ள இருந்த விஷயந்தான் அது.
ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க படம் பார்க்குறது ஸ்டோரிஸ் வந்து டே பை டே. ஸோ இன் சம் வேஸ் நீங்கள் இந்த படம் எழுதும் போது உங்கள் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி அந்த கதையை எடுத்துகிட்டு போனீங்களா? லைக் இப்போ அர்ஜுனுக்கு வந்துட்டு அந்த ஸ்டோரிஸ் பிடிக்கும்.
ஆக்சுவலி ஆமாம், அது ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நம்ம ஒன்றா இமேஜின் பண்ணி நம்ம எழுதுனதுங்கிறதெல்லாம் ஒன்று. பட் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நம்மளை கடந்து போனவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம தள்ளி நின்று நம்ம ஒருத்தரை ரசிக்கிறோம் அப்படின்னா அவங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும். ஆக்சுவலி அர்ஜுன் வந்து நான் ரொம்ப ரேராக ஒரு ரெண்டு பேர்த்த நான் பார்த்தது. அது வீட்டிலேருந்து வரும்போதே ஆஃபீஸ்க்கு வரும்போது ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நான் கேட்பேன், என்னது இது, ஏன் ஆஃபீஸில் தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், என்ன புரியலையே அப்படின்னு கேட்பேன். இல்லை இல்லை, எனக்கு வெளியே தண்ணி குடித்தா செட் ஆகாது, வேறு என்ன உங்களுக்குலாம் செட் ஆகாது அப்படின்னா அவங்க பெரிய லிஸ்ட்டே ஒன்று போட்டிருப்பாங்க. இப்போ கோவிட்னால நம்ம எல்லாருமே சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம். நான் ராகவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நான் மீட் பண்ணேன், ஐ திங்க் ஒரு 9-10 இயர்ஸ் பிஃபோர். அவர் டெய்லியுமே பாக்கெட்டில் எப்போவுமே சானிடைசர் வச்சிருப்பார். ஒரு 10-15 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு ஸ்மெல் ஒன்று நமக்கு ஒரு நல்லா வரும். என்னன்னு பார்த்தா அவரோட சானிடைசரோட இது. நான் கேட்பேன், என்னங்க இது அப்படின்னு. இல்லை ஹைஜீனுக்காக. ஓஹோ, நம்மளாம் அதெல்லாம் சாப்பிட்டு கை கழுவுறதே நமக்கு மிகப்பெரிய வேலை. சாப்பிட்றதுக்கு முன்னாலாம் கை கழுவு, சாப்பிட்றதுக்கு முன்னால கை கழுவணுங்கிற விஷயமே மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொந்த கண்டனம் உட்காந்துருவோம் சாப்பிட்ருவோம். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. அப்புறம் நான் எனக்குள்ள பெரிய ஒரு டிப்ரெஷன் இருந்தது ஒரு ஐ திங்க் 2012-13. எனக்கு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிட்டு யாருக்கிட்டையுமே பேச பிடிக்கல. ஸோ அந்த டைம் வந்து எங்காவது ஒரு ட்ராவல் போகலான்னு சொல்லி நான் அப்போவே நம்ம ஏடிஆர் அஸ்டினேட்டராக வேலை செய்யும் போதே நிறைய மந்த்லி ஒரு 1 or 2 days எங்காவது சும்மா ஒரு ட்ரெயின் அப்படியே ஏறி போயிடுறேன். ஒரு பெரிய ட்ரெஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்காது, அப்படியே போயிட்டு எங்கேயாவது நமக்கு தெரிஞ்ச இடம் இல்லாட்டி வெளியே எங்கே ஸ்டே பண்ணிட்டு 2 days இருந்துட்டு வர ஆள். அந்த டைம் வரும்போது என்ன ஒரு பெரிய ஒரு லாங் ட்ராவல் ஒன்று போகணும்னு சொல்லி நான் வந்து நார்த்து ட்ராவல் போனேன். ஸோ அப்போ நான் போகும்போது நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். அவங்க தான் ஆக்சுவலி அந்த சுபா கேரக்டர். அவங்க தான் ஆக்சுவலாக அவங்க பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது. அவங்க வந்து ஆக்சுவலி சென்னையிலேருந்து வந்தவங்க தான். அது ரொம்ப நம்ம சினிமா, அது என்ன நம்ம ஊருக்கால தான் போய் நார்த்து போய் பார்ப்பீங்களா சினிமாவில் கேட்போம். ஆனால் நான் மீட் பண்ணதே வந்து இங்கிருந்து சென்னையிலேருந்து வந்த பொண்ணு தான். அவங்க வந்து ஏதோ காலேஜ் கேர்ள். அவங்க நிறைய ஸ்பிரிச்சுவலாக நிறைய புக்ஸ் எல்லாம் படித்து அவங்க ஏதோ ஒரு காடு இதெல்லாம் பேர் சொன்னாங்க. அவங்கள நான் ஃபாலோ பண்ண போகிறேன் இனிமேல், எனக்கு அங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய பீஸ் இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் லைஃப்பில் இதுதான் என்னுடைய தேடல்னு சொல்லி கிளம்பி வந்த பொண்ணு நான் மீட் பண்ணேன். ஒரு 1/2 hour தான் மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆச்சு. ஸோ இப்படி நம்ம பார்த்து நம்மளை சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் தான் இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும். ஆல்மோஸ்ட் பேர் வைக்கும் போது கூட இந்தந்த கேரக்டர்ஸ் நமக்கு பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கான பேருமே வந்து ஏதாவது ஒரு பேர் காரணம் ஒன்று இருக்கணும்னு சொல்லி தான் அர்ஜுன் சுபாங்கிறது அர்ஜுனன் சுபத்ரே, அதுதான் அர்ஜுன் சுபா. ஸோ அர்ஜுனன் வந்து நிறைய வழிகாட்டியாக இருந்த கேரக்டர் வந்து கிருஷ்ணர் தான் இருந்திருப்பார். ஸோ அதனால தான் டாக்டர் அவங்க அபிராமி பேர் வந்து கிருஷ்ணவேணின் பேர் மென்ஷன் பண்ணியிருப்போம். அவங்க கட்டுற சாரீஸ் எல்லாமே ப்ளூ ஷேட்ஸில் இருந்திருக்கும் படத்தில் நல்லா கவனிச்சோம்னா. ஸோ அது அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு பேர் வந்து வீரப்பன் அண்ட் பிரபாகரன். ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்பத்துல இருந்தே. ஸோ அந்த ரெண்டு கேரக்டருமே பேர் வைக்கலாம்னு சொல்லிதான் வீரான்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரே ஒரு இடத்துல ஒரு லெட்டர்ல மட்டும் அது வந்து வீரப்பன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அப்படிதான் இந்த பிரபாகரன். ஸோ இதில் இருக்க அதான் இதில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் ஆல்மோஸ்ட் எங்கேயோ என் லைஃப்ல பார்த்த கேரக்டர்ஸ் தான் இந்த மொத்த படமுமே. அது
ஓகே அந்த பேர் பின்னாடி நீங்க யோசிச்ச அந்த பாயிண்ட்லாம் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. லைக் அந்த
இல்ல ஆக்சுவலி டு பி ஃபிராங்க் வந்து அது எவ்வளவு பேருக்கு கனெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியாது, எவ்வளவு பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது, எவ்வளவு பேர் நோட் பண்ணுவாங்களாம் தெரியாது. பட் நான் எனிவே எண்ட் ஆஃப் த டே ஒரு ஏதோ ஒரு பேர் தான் வைக்க போறேன். அது எனக்கு பிடிச்ச பேர் நம்ம வைக்கலாமேன்னு வச்சதுதான் அது.
ஓகே சார் சூப்பர்.
ஓகே ஓகே சார், இப்போ நம்ம படமே வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஒரு ஃபீல் குட் ஃபீல் கொடுக்குது இல்லைங்களா. ஸோ இதை பத்தி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் டிப்ரெஷன்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும் போது, ஸோ நம்ம படம் வந்து இப்போ நித்தம் வந்து 2017 ஷைன் ஆச்சு, நிறைய கேரக்டர்ஸ் கேஸ்டிங் எல்லாமே மாறுச்சு. ஸோ அந்த ஒரு ஸ்டில் ரிலீஸ் ஸோ அது பார்க்கும் போதே ஷாக்கிங்கா இருந்துச்சு.
யார் இந்த ப்ராஜெக்ட் பத்தி யார் என்கிட்ட கேட்க வந்தாலும் ஒன்ஸ் விக்கிபீடியா வந்து பாத்துட்டு வந்துடுறாங்க 17ல இருந்து ஒரு ஹிஸ்டரி. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் என்னன்னா 2015ல பவுண்டட் நான் ரெடி பண்ணது. 2016 ஏப்ரல்ல ஒரு ஹீரோட்ட சொல்லி படமும் அங்கேயே வந்து எனக்கு சைன் பண்ணியாச்சு. 16 நவம்பர்லேயே ஷூட் போற பிளான்.
ஓகே
அப்புறம் அந்த 16 அது தள்ளி போச்சு. அகெயின் 17 அது அப்படியே தள்ளி தள்ளி போய் பூஜை போட்டு அப்புறம் வந்து ஷூட் போறதுக்கு 2 days பிஃபோர் நின்றுச்சு ப்ராஜெக்ட் இது. ஸோ அதுதான் இது இந்த கதை வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஹோப் கொடுக்குது. நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கும். இது ஃபஸ்ட்டு எனக்கு தான் அந்த நிம்மதி கொடுத்தது இந்த கதை. அதனால தான் நம்மளை வந்து ஒரு கதை நம்மளை புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நீ படம் பண்ணுன்னு ஒரு கதை நம்மளை புஷ் பண்ணுது அப்படின்னா அந்த புஷ் பண்ணுற டைமும் ஒரு எனக்கு ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இந்த படம் பண்ணுறக்கான ஒரு டைம் பவுண்டட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு முன்னால் இருக்கிற காலகட்டங்கள் அது ரொம்ப வேற, அது எல்லாத்துக்கும் நடக்கும். இந்த 7 வருஷம் என்னை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் இந்த கதை இருந்துச்சு அப்படின்னா இந்த கதை என்னை புஷ் பண்ணது தான். இந்த ஒவ்வொரு நாளுமே வந்து இந்த மந்த் நமக்கு ஷூட் நகர்ந்துருவோம், இந்த மந்த் நம்ம ஷூட் போயிடுவோம், நமக்குள்ளே ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் வந்து இந்த ஒரு 3 வாட்டி வந்து ஷூட்டிங் போகிற ஸ்டேஜ் வந்து 2 days பிஃபோர், அப்புறம் 3 days வந்துச்சு, அப்புறம் 1 week பிஃபோர், இப்படி எல்லாமே படம் நின்றுச்சு. ஸோ ஒவ்வொரு முறையுமே வந்து நம்ம படம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கும் போது நிற்கும் போது நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு நெகட்டிவ் தாட் கண்டிப்பாக அது எனக்குள்ள ரொம்பவே வரும் தான் அது. ஸோ அப்படிலாம் வரும்போது நமக்கு சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்மளுடைய நமக்கு வெல்விஷர் நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோம் அவங்க உட்பட எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு கதைக்கு இவ்வளோதான் வேலிட் பீரியட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை சிம் கார்டு மாதிரி சொல்லுவாங்க, இவ்வளோதான் வேலிட் பீரியட்னு நினைக்கிறேன். இந்த கதை இவ்வளோ நாள் தள்ளுது அப்படின்னா சம்திங் ஏதோ ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டு வேற கதை இம்மிடியட்டாக பண்ண நீ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ கேட்பேன் சரி இமீடியட்டாக இன்னொரு கதை பண்ணுறேன். அந்த கதைக்கும் இதே மாதிரி ஒரு ஹீரோக்கு தான் நான் போய் அப்ரோச் பண்ணணும், இதே மாதிரி தான் ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கணும். ப்ராசஸ் எல்லாம் அகெயின் மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அட்லீஸ்ட் நான் இப்போ வந்து ஒன்று பிடிச்சி ஒன்று ரெடி பண்ணியாக வச்சுருக்கேன் நான், அது இல்லை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணது தான் அது. ஸோ ஃபைனலாக எல்லாம் ஸ்டேஜ் வந்து ஷூட்டெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அகெயின் ஒரு 1 week பிஃபோரு கோவிட், 1.5 இயர்ஸ் அகெயின் அதில் 19ல போச்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ ஆரம்பித்ததுதான் இந்த ப்ராஜெக்ட் அது. ஸோ அதுதான் இவ்வளோ நாள் நம்மளை வந்து இது தள்ளி கொண்டு வருது அப்படின்னா இந்த கதைக்குள்ளே இருக்க ஒரு பாசிட்டிவிட்டியும் அப்புறம் இந்த கதை வந்து ரொம்ப மிகப்பெரிய கதை அப்படியே தமிழ் சினிமா புரட்டி போடுற விஷயம் அதெல்லாம் எனக்கும் தெரியும், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஒரு வகையில் என்னென்னா இது வந்து எந்த ஒரு தப்பான படம் அப்படிங்கிற எந்த ஜோன்லையும் இது போயிடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஃபீல் குட் ஜானர் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கு இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்கும் அது. அப்புறம் இந்த படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாருமே ஒரு சின்ன ஸ்மைலை மட்டும்தான் சுமந்து வரணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சிது. ஸோ அதுதான் இன்னைக்கு படம் பார்த்து முடிச்சு எல்லாருக்குமே அந்த ஃபீல் வந்திருக்கு. பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன் கைப்பட எழுதின லெட்டர்ஸ் வந்து எத்தனை பேர்த்துக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ட்வீட்டு இன்ஸ்டாலாம் அது ரெகுலராக அவ்வளோ எனக்கு வந்திருக்கு. பட் எனக்கு கைப்பட எழுதின லெட்டர்ஸ் அவ்வளோ பேர் எழுதி ஒவ்வொரு கேரக்டர் பற்றி அவ்வளோ டீட்டெயில் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாலையும் ட்வீட்லையும் இன்பாக்ஸ் அவ்வளோ வந்திருக்கு எனக்கு. அது எனக்கு அதெல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே எந்த நோக்கத்துக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சோமோ அது ஓரளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது.
கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்போ கண்டிப்பா சார், இப்போ இருக்கிற நிறைய டிரெக்டர்ஸ் வந்து இந்த ஜிகிர்தண்டால வர மாதிரிதான் முழுசா முளைக்கிறதுக்கு முன்னாடியே வளர்ந்துடணும் அப்படின்ற அந்த
எனக்கே கொஞ்சம் பயம் தான். நமக்கு ஒரு ஏடி டீம் செட் பண்றதுக்கே அவ்வளவு ஒரு பயம் இருக்கு. என்னன்னா நம்ம சொல்ற கதையிலயா இருக்கட்டும், இல்ல நம்ம கிட்ட ஒரு டீம் ஒன்னு இருக்கு அவங்களா இருக்கட்டும், இப்ப நம்ம சந்திக்கிற இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன் இவங்க யாரை மீட் பண்ணி பேசுறதுனாலும் நமக்கு ஒரு சின்ன ஒரு பர்சன்ட் ஒரு நெருடல் நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு, ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம எதை சொல்ல வந்தாலும் நம்ம இந்த படத்திலயே நான் வந்து ஒரு டைலாக் எழுதும் போது ரொம்ப கான்சியஸா பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னா, நம்ம நல்ல விஷயத்தான் சொல்ல வருவோம், அது என்ன ஆயிருதுன்னா இது கிரிஞ்சு. அப்புறம் அதையும் தாண்டி நம்ம சொல்ல போனோம்னா, இது எது பூமரங்கள் மாதிரி பேசுறீங்க, இவங்க புதுசா ரெண்டு மூணு வார்த்தைகள்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டு வாழ்க்கையில யாரும் யாருக்கும் எதையுமே சொல்லாதீங்கடா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. நமக்கு வர்ற டீம்லயும் வந்து ஜாயின் பண்ணும் போதே நமக்கு வருவாங்க, ப்ரோ எப்ப ப்ரோ ஷூட்டிங், அதான் ஃபர்ஸ்ட் கேக்குற கேள்வியே. அது ப்ரோன்னு ஆரம்பிப்பாங்க, அது அதுக்கு மேல நமக்கு சமக்கெடுத்தாயோ, அது எப்ப ஷூட்னு தான் கேட்பாங்க. நமக்கு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஜாப் இருக்கு பாருங்க, அதை பத்தியான எந்த ஒரு பேசிக்கும் கத்துக்கிறதுக்கு யாருமே இப்ப இருக்கிற ரெடி கிடையாது.
புரியுது புரியுது கண்டிப்பா. ஏன்னா இப்போ நானுமே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கேன், ஸோ அந்த காலகட்டத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதே நானுமே அப்படிதான் இருந்தேன். ஒரு பேஷன் டக்குன்னு பண்ணிடணும். அப்போவே நான் இந்த கோவிட் முன்னாடியே நான் பெருசா அசிஸ்டன்டாவே ஒர்க் பண்ணல. நான் என்ன நினைச்சிட்டேன்னா, சரி விஸ்காம் முடிச்சிட்டோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி பிச் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நானுமே இருந்தேன். பட் ரியாலிட்டி அடிக்கும் போதுதான் தெரிஞ்சது, ஓகே இப்படிலாம் இருக்குல்ல, அது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு.
ஆமா, அதுவும் இப்ப இருக்கவங்களுக்கு டைமிங் வந்து காலையில வந்தா எத்தனை மணிக்கு போகணும்னு டைம் எல்லாம் கேக்குறேன். ஓகே எனக்கு எல்லாம் புரியுதுதான், அவங்கவுங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருக்கும் இதெல்லாம் இருக்கும், பட் சினிமா அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயமா தான் நான் எப்பவுமே பாக்குறேன். ஏன்னா நான் ஒர்க் பண்ண டைம்ல இருந்தே டைமிங்லாம் கிடையாது, நைட் ஏதாவது தூங்குறதுக்கு ரூமுக்கு போவோம் அவ்வளவுதான், அது ஆல்மோஸ்ட் ஆபீஸ்லயே இருப்போம். என்னன்னா அப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆபீஸ் இருக்காதான்னு சொல்லி ஏங்கி இருக்கும், அந்த ஆபீஸ்ல உட்காந்துடணும், ஆபீஸ்ல ஒரு வேளை சாப்பாடு எப்ப சாப்பிடறோமோ அப்பதான் நம்ம கன்ஃபார்மா அந்த ஆபீஸ்ல ஒரு ரெஸ்டரேட்டர் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே நமக்கு வரும். அது அப்படி இருந்து ஒன்னொன்னா நம்ம ஃபுல் ஜீரோல இருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணதுதான். ஸோ அப்படி இருந்து நம்ம வந்ததுனாலதான் இப்ப இருக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்கு அது ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்கிற மாதிரிதான் நமக்கு தாட் இருக்கும். அது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் வந்து 2C கேமரா. ஆக்சுவலி அது எத்தனை பேருக்கு தெரியும் கூட எனக்கு தெரியாது, அது மானிட்டர் கிடையாது எதுவுமே கிடையாது. ஸோ வந்து அந்த கேமரா நீங்க போய் கிளாப் பண்ணணும் அப்படின்னா நீங்க கேமரா அசிஸ்டன்ட் அவர்கிட்ட நீங்க பேசணும், அவர்கிட்ட இது என்ன லென்ஸு, நான் எங்க நிக்கணும்னு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவரை வந்து நீங்க அவ்வளோ பேம்பர் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதெல்லாம் போயிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் வந்து 435 கேமரா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வித் மானிட்டரோடும் வருது. அப்போதான் அங்கே என்ன எடுக்கிறாங்கிறதே நமக்கு நாலேஜ் போய் தெரிய வந்துச்சு அது. ஸோ இப்படியா ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வந்து நான் 10க்கு மேலே டிஜிட்டல் பார்க்குறேன். அப்போ தான் நிறைய டிஜிட்டல் யூஸ் பண்ணுறாங்க, 5D படம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேமரா ஆன் ஆஃப் பண்ணீங்கன்னா நீங்கள் கேமராமேன், நானும் பேசுறதுமே ஃபோன்ல கூட நம்ம பெருசா பேசிக்கல, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, பட் ஆனா நம்ம ஈஸியா உங்களுக்கு பேசிட்டு நடந்துகிட்டு இருக்குது.
கண்டிப்பா கண்டிப்பா.
ஆமா சார்,
அதுதான் அந்த மீடியம் வந்து கரெக்டா யூஸ் பண்றவங்களும் நம்ம இருக்கோம், பட் அதான் எல்லா இடத்துலயுமே அதுதான் இல்லைங்களா. பட் இதை தொடர்ந்து இன்னும் என்ன கேட்கணும்னு நினைச்சுன்னா, இப்போ நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வரும் போதே வந்து எனக்கு ஒரு பயம் ஒரு தயக்கம் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. நம்ம உங்க இப்ப நம்ம படம் ரிலீஸ் ஆன ப்ராசஸ்மே டியூரேஷன் அதிகம், ஸோ நிறைய பேர் மாறி இருப்பாங்க போயிருப்பாங்க, பட் அது எப்படி நீங்க ஒவ்வொரு ஆளும் போயிட்டு இன்னொரு ஆள் வரும்போது எனக்கு அந்த மனநிலையை தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் நான் உங்களுக்கு இதையே ரொம்ப இது பண்ணி கேட்கறேன்.
இல்ல ஆக்சுவலி படம் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரே டீம் தான் இருந்தாங்க, பட் ஆனால் ஒவ்வொரு முறையுமே வந்து ப்ராஜெக்ட் நடக்கும் போது கடந்த ஒரு 6 வருஷத்துல நிறைய பேர் வந்தாங்க போனாங்க இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. பட் அதான் எகைன் சொல்ற மாதிரி நம்ம அவங்கள ஃபீட் பண்றதுக்கு நான் அந்த டைம்லயும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ல தான் இருந்தேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படங்கும் போது நமக்கான ஃபினான்ஷியலா எந்த ஹெல்ப்புமே கம்பெனி சைட்ல இருந்து இருந்திருக்காது அது ரொம்ப பிகினிங்ல. இப்போ அசோக் சார் வச்சு நித்தம் உருவனம் ஆரம்பிச்சு வைக்காமல் இந்த படம் பண்ணும்போது இது எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு அது. ஸோ மந்த்லி அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்னு வந்துருச்சு, அதுக்கு ஒரு டீம் இருந்தாங்க, அந்த டீம் வந்து ஆக்சுவலி ஷூட் முடிஞ்சோடனே நான் தான் சொன்னேன், டேய் போங்கடா போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கு, எவ்வளோ பேர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருங்க, இல்லை உங்களுக்குலாம் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு சினிமா தாண்டி ஆட் ஒர்க் பண்ண போறதுங்கிறது அது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பிகாஸ் அது ஒன் ஆர் டூ டேஸ் போனோம்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் அவங்களுக்கு வருது, அது பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்குது அவங்களுக்கு அது. ஸோ அதனால நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது ஒர்க் இருந்தால் பாருங்க, இல்லை போஸ்ட் ப்ரொடக்ஷன் நான் கற்றுக்கிறேன் இந்த டப்பிங்கு ஆர்ஆர் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி எல்லாருமே போயிட்டாங்க, ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அது, ஸோ அவங்கள வச்சு தான் படமே முடிஞ்சது அது.
இப்போ நீங்க வந்துட்டு 2015 ஆரம்பிச்சு ஒரு 7 இயர்ஸ் கிட்ட இதே ஸ்கிரிப்டோட டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டிராவல் பண்ணும்போது இப்போ நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துட்டு நம்ம இன்னொரு டைம் ஒரு இயரில் பார்க்கும்போது நம்ம ஆஸ் அ பர்சனாக நம்ம க்ரோ ஆகும்போது நம்ம திரும்பி திரும்பி நம்ம ஸ்கிரிப்டை பார்க்கும்போது அது ஒரு ரீரைட் பண்ணலாம், இல்லை இந்த சீன் பெட்டர் ஆக்கலாம் இப்படி போகும். ஸோ உங்கள் ஸ்கிரிப்ட் எத்தனை வாட்டி அந்த ரீரைட்டிங் போச்சு, அண்ட் எப்படிலாம் நீங்கள் ஒரு டைம் அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது ஆஸ் அ பர்சனாக எப்படி நீங்கள் பார்த்தீங்க?
நல்ல கேள்வி தான். ஆக்சுவலி என்னென்னா எழுதி எழுதி முடிக்கும் போது 15 இருந்தது வேற, பட் என்னென்னா பிளேவாக இருக்கட்டும் கண்டென்ட்டாக இருக்கட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாம் அதுதான். சின்ன சின்ன சீன்ஸ் மட்டும்தான் மாற்ற முடிஞ்சது, ரொம்ப மேஜராக மாற்ற முடியல. ஏன் அப்படின்னா நமக்கு 15 வந்து 6 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் நடக்க போகுது அப்படின்னா அந்த 6 வருஷம் நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன வேணால் வேலை செய்யலான்னு ஒரு ஃப்ரீடம் ஒன்று கிரியேட் ஆகும். பட் ஆனால் பவுண்டர் முடிச்சு நமக்கு எப்போ கமிட் ஆனோம் 16 அப்பத்திலிருந்தே இன்னொரு 1 மந்தில் ஷூட்டு, இன்னொரு 2 மந்தில் ஷூட்டுங்கிறதா போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ என்னன்னா ஸ்கிரிப்டா பெருசாக என்னால் மாற்ற முடியல, எதுவும் ரீரைட் பண்ண முடியல. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் தான் அவ்வளோ வாட்டி பண்ணிட்டேன் நான். அதை இன்னொரு 2 மந்த்ஸ் ஷூட் இப்போ பேசிக்காக சொல்கிறேன், ஜூன் ஜூலையில் ஷூட் அப்படின்னா அந்த ஜூன் ஜூலைக்கான ஒரு ஸ்கெடியூல் போட்டிருப்போம். அப்போ நம்ம எந்த எபிசோட் பண்ணால் கிளைமேட் வைஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, பிகாஸ் இந்த படத்தில் ஒரு 3 லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கும், 3 கதைகள் இருக்கும், அவ்வளோ வெயில் மழை ஸ்னோ வரைக்கும் நம்ம எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் பக்காவாக பிளான் பண்ணணும், இந்த மந்த் போனால் தான் இதை ஷூட் பண்ண முடியும், இந்த மந்த் போனால் இது கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அதனால நமக்கு இப்போ ஜூன் ஜூலையில் தான் ஷூட் அப்படின்னா ஜூன் ஜூலையில் இந்த எபிசோட் பண்ணணும்லாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம், அது நடக்காது. அகேன் நவம்பர் டிசம்பர் இருக்கும், அப்போ நவம்பர் டிசம்பர்னா வேற ஒரு கதை பண்ணணும், அப்போ வேற ஒரு கதை மீன்ஸ் இந்த 3 இன்னொரு கதை தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு தனி ப்ரீ ப்ரொடக்ஷன். ஸோ இப்படியே ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு முறையுமே வந்து ப்ரொடக்ஷன் வந்து யார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் மீட் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு முறையுமே வந்து ஒவ்வொரு பிபிடி பண்ண வேண்டியதாக இருக்கும், ப்ரெசன்டேஷன் அது பண்ணி நம்மளோட படத்தை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதான் ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 50 ப்ரொடியூசர்ஸ்க்கு மேலே இது பார்த்துருப்பேன், ஹீரோயின்ஸ் மட்டுமே ஒரு 42 ஹீரோயின்ஸ் கதை சொல்லியிருப்பேன். நரேஷன் தான் நமக்கு இந்த 6 வருஷமும் இப்போ ஷூட் அப்போ ஷூட்டுன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் பேக்கில் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு வேற யாராவது இன்வெஸ்டர் வந்திருப்பாங்க, அந்த ப்ரொடியூசருக்கு வேற யாராவது கோ ப்ரொடியூசர் கிடச்சிருப்பாங்க, இல்லையா அந்த ப்ரொடியூசர்னால படம் அந்த டைம்ல ஃபினான்ஷியலாக அரேஞ்ச் பண்ண முடியலன்னா நான் வெளியே போய் வேற ஒரு ப்ரொடியூசரை பேசி கதை சொல்லி அவரை கொண்டு வந்து அவர் கூட சேர்த்து விடலாமான்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம கதை சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஹீரோயின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதர் கேரக்டர்ஸாக இருக்கட்டும். பிகாஸ் அதை எகென்ஸ்ட் நம்ம இப்போ ஜூன் ஜூலை ஷூட் பண்ண போறோம்னா இந்த ஹீரோயின் அவைபிள் இருக்காங்க, அதனால அவங்கள நம்ம டேட் வாங்கி வச்சிருப்போம். அந்த ஷூட் தள்ளி போயிடுச்சுன்னா அந்த ஹீரோயின் டேட் போயிடும், அப்போ நம்ம வேற ஹீரோயின் அந்த டைம் கொண்டு வரணும். ஸோ அப்போ வேற ஹீரோயினா மறுபடியும் எகைன் போய் கதை சொல்லணும். ஸோ கதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், நரேஷன் போய்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு முறையுமே வந்து சரி ஓகே இந்த டைம் நடந்துடும் நடந்துடும் ஏதோ ஒரு வகையில் நமக்குள்ள ஒரு ஹோப் அது நடந்துட்டே இருந்துச்சு. கதைக்குள்ள பெருசாக ஒர்க் பண்ணல, கதையை தவிர மீது எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அது.
இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு 50 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன் அண்ட் நிறைய பேர்கிட்ட நரேஷன் பண்ணேன். ஸோ இப்போ வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற இதில் ஒரு ஒரு இது என்னன்னா, இப்போ ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும்னா நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டாரோட இது இருந்துச்சுன்னா, மாஸ் அந்த ஸ்டார் அப்பீல் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் ஈஸியாக கிடைச்சிரும்
அப்படின்னு. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, ஹீரோ இருந்தால் தான் ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஹீரோ டேட்டை வச்சுக்கிட்டே 3 வருஷம் அந்த ஹீரோக்கு ப்ரொடியூசர் தேடினேன். இன்னைக்கு அந்த யாருக்கிட்டெல்லாம் போனோமோ அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி எங்க அந்த டேட்டை அவருது ஏதோ பேசுங்கன்னு, ஏன்னா இன்னைக்கு அவர் பெரிய வளர்ச்சி அந்த ஹீரோ அது. அப்போ நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவர் அவ்வளோ பெரிய இது கிடையாது, தமிழில் ஒரு 2-3 படங்கள் தான் பண்ணியிருந்தாங்க.
ஓகே,
அப்போ வந்து அவர் எங்க இவர் டேட் இருக்குன்னு சொல்லுவேன், எங்க இவரை வச்சு எப்படி இந்த பட்ஜெட்ல பண்ண போறீங்கன்னு அவ்வளோ பேரும் கேட்டாங்க அது. பட் நம்ம அது அங்கே மறுபடியும் போய் நம்ம எந்த ஹீரோ நம்ம எடுத்துட்டு போறோமோ அந்த ஹீரோக்கு நம்ம மார்க்கெட்டிங்கும் சேர்ந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்போ.
ஓகே சார். ஸோ அந்த ப்ராசஸ் ஆஃப் நரேஷன் எப்படி சார், லைக் ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்படி ஒத்துக்க வைக்கிறது, எந்த மாதிரி நரேட் பண்ணால் அவங்க அந்த கண்டென்ட் வந்து ஒத்துப்பாங்க, அது மாதிரி?
இல்லை அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனுங்க. ஒரு சில பேர் வந்து நீங்க நரேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நான் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் இதுல ஒரு சில பேர் வந்து லாஜிக்கே இல்லாம 5 நிமிஷத்துல உங்க கதை சொல்றீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அது அதுதான் இது, நான் யார்கிட்ட போனாலுமே நான் நரேட் பண்ற ஃபர்ஸ்ட் அந்த நரேஷன் கேளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மகிட்ட பவுண்டட் ரெடியாவே இருக்கும், பட் ஆனா பவுண்டட் படிச்சு எந்த விதமான கிளாரிட்டியும் ஆப்போசிட்ல வருமானு எனக்கு டவுட்டா இருக்கு. இன்னைக்கு இருக்க நிறைய முக்கியமான ப்ரொடியூசர்ஸ் வந்து நாங்க பவுண்டட் தான் படிக்கிறோம்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மீட்டர்ல ஒன்னு எழுதியிருப்பேன், ஒரு எமோஷன் எழுதியிருப்பேன், அந்த எமோஷன் நீங்க படிக்கும் போது அதே எமோஷன்ல தான் படிப்பீங்கிறது எனக்கே டவுட். எது பிகாஸ் நம்ம எழுதுன, இப்ப நீங்க அஸ் அ ரைட்டர் அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க, அந்த ஸ்கிரிப்ட் புக்கு நீங்களே வச்சிருங்க கையில, ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு அதே நீங்க என்ன பவுண்டட் என்ன சீன் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சீனை சும்மா நீங்க படிங்க, வேற மீட்டர்ல படிப்பீங்க. ஏன்னா நமக்கு அது மறந்துருக்கும் அந்த எமோஷன். அது அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க நிறைய எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட முடியாது. அது அந்த சீன்ல வந்து எழுதுற டைலாகோட டிஸ்கிரிப்ஷன் 1.5 பேஜ் போயிடும், அவ்வளவு டீட்டெயில் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அது நரேஷன்ல மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகுங்கிறது எனக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது நீங்க படமே பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர கேரக்டர்ஸ் வேற, செகண்ட் ஹாஃப்ல வர கேரக்டர்ஸ் வேற, அதுக்கு இதுக்கு எப்படி கனெக்ட் பண்ண போறோங்கிறதே பெரிய டாஸ்க். படம் பார்த்து புரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இதுல இந்த கதை நம்ம 5 நிமிஷத்துல எப்படி சொல்லி புரிய முடியும், இதுல நான் என்ன சொல்ல வரேங்கிறது எப்படி சொல்ல முடியும், இதுக்கு எமோஷன்ஸ் எப்படி நான் சொல்ல முடியும், அதெல்லாமே பெரிய டாஸ்க். அந்த கம்பெனி எல்லாம் வெளியே வந்து போனே பண்ணி சொன்னேன், தயவு செஞ்சு இனிமேல் எந்த அசிஸ்டன்ட் கிட்டயும் 5 நிமிஷத்துல கதை சொன்னாலும் கேட்காதீங்க. அது ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து மிகப்பெரிய உழைப்பு போட்டது ஒரு கதை பண்ணியிருக்காங்க. எல்லா அசிஸ்டன்ட்டுமே சொல்ல நான் உட்பட இல்லை, எனக்கு இருக்க கஷ்டம் மாதிரி அவங்களுக்கு வேற வகையான கஷ்டங்கள் இருக்கும். அது எல்லாருமே குறைஞ்ச ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஒரு ட்ரை பண்ணி ஒரு கதை எழுதிட்டு ஒரு ப்ரொடியூசர் போகும்போது 5 நிமிஷம் கேட்க, 5 நிமிஷம்ல அவனுடைய அத்தனை டீட்டெயிலையும் எப்படி அவன் 5 நிமிஷத்துல சொல்லுவான் அப்படின்னு கேட்கும்போது இது சொன்னாங்க. எங்க அப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 20 பேர் எங்க கம்பெனிக்கு வராங்க, 20 பேர்த்திட்டு நாங்க எப்படி வந்து கதை கேட்க முடியும், கேளுங்க அதுதான் உங்க ஜாப். 10 ரூம் போட்டாது, 10 பேர்த்து இதுக்குன்னு ஆள் வச்சு நாங்க கதை கேளுங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்க டிசைட் பண்ற ஆர்டிஸ்டா இருக்கட்டும் பட்ஜெட்டா இருக்கட்டும் எல்லாமே அந்த கதைக்கு தான். ஸோ அந்த கதை அதுதான் பேஸ், அந்த பேஸை அவ்வளவு டீட்டெயிலா கேளுங்க. அதுதான் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய கதைகள் இப்ப ஜெயிச்சுட்டு இருக்கிற கதைகள் எல்லாமே கதைங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்கிரீன் பிளே தான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லாருமே. அதுக்குள்ள ஸ்டோரி லைன்லாம் பிடிக்கணும், இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ், அந்த சீன்ஸ் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த சீன்ஸும் அந்த சீன்ஸை நான் எப்படி மேக் பண்ண போறேங்கிறது தான் இன்னைக்கு இருக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரி. அதை நம்ம வந்து 5 நிமிஷத்துல சொன்னால் புரியாது, படித்தாலும் புரியாது. அது அதை ஆஸ் அ டைரக்டரா ஆஸ் அ யார் ரைட்டரோ அவன் வந்து நரேட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருமே வந்து பவுண்டட் பண்ணுறதுக்கு தான் ரெடி, எனக்கு நரேஷன் வராதுன்னு தான் சொல்லு வராதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நரேஷன் கற்றுக்கிறது ரொம்ப மிகப்பெரிய வேலை. அது அது கற்றுக்கிட்டா சூப்பர். நான் வந்து அரண்யகாண்டம் முடிச்சு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு தியாகராஜ குமார் சார் அப்போ எனக்கு பழக்கம், அவரை மீட் பண்ணி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் சொன்னார், ஃபஸ்ட் நான் வந்து எஸ்பிபி சரண் அவரை போய் மீட் பண்ணும்போது என்கிட்ட நரேஷன் கேட்டாங்க, எனக்கு நரேஷன் வராது, நான் பவுண்டட் இருக்குன்னு சொன்னால் இல்லை நரேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், டைம் எடுத்து நான் வந்து என்னை ட்ரெயின் பண்ணிட்டு போய் நரேட் பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லுவார். அது அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி அது, அதை எல்லாருமே பண்ணிட்டாங்கன்னா பெட்டர். அது பவுண்டட் கையில் வச்சுக்கணும், ஒன்ஸ் நரேஷன் முடிச்சதுக்கப்புறம் பவுண்டட் நீங்கள் கொடுங்க படிக்கட்டும், படித்தாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. அது
சூப்பர் சார், ஒரு நரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு
சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க அங்க நரேஷனே நீங்க பண்ணி நீங்க படிச்சு ஒருத்தர் புரிஞ்சு படிக்கிறது வந்து ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வரும், வாட்ஸ்அப் வரும், எகெயின் அதே மூட்ல வந்து மறுபடியும் 11வது பக்கம் அவர் எப்படி கண்டினியூ பண்ணுவாரு. சரி ஏரோப்ளைன் மூட்ல போட்டே படிக்கிறாருன்னு வைங்க, ஒரு 100 கதையை வந்து ஒருத்தர் படிக்கும் போது யாரா இருந்தாலும் ஒரு சின்ன சலிப்பு வரும், ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு எந்திரிக்கிற எல்லாத்துக்கும் தான் பண்ணுவாங்க. அதை பண்ணும்போது எகைன் அந்த மீட்டருக்கு வருவாங்க என்ன தெரியும், நடுவுக்கு 4 பேஜ் ஸ்கிப் பண்ணிட்டாருனா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அது.
ஆமாம்,
ஸோ நரேஷன்ங்கிறது நரேட் பண்ணும்போது ஆப்போசிட்டை நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு ஒவ்வொரு முறையுமே அதுதான் ஒரு பயங்கர எந்தூ கொடுத்ததே அதுதான். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்த்துட்டு இந்த கதையை நரேட் பண்ணியிருப்பேன். ஆப்போசிட்டில் எனக்கு வந்து ஃபோனை கொஞ்சம் நோண்டிட்டுலாம் இருந்தாலும் நிப்பாட்டிடுவேன், ஏன்னு கேட்பேன், இல்லைங்க எனக்கு கொஞ்சம் ஐ கான்டெக்ட் இருந்தால் தான் என்னால் நரேட் பண்ண முடியும்னு சொல்லுவேன். அந்த ஃபேஸை நீங்கள் நரேட் பண்ணும்போது ஆரம்பித்து அந்த ஃபேஸவே பார்த்துட்ருங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ள உங்கள் கதையில் யாரோ ஒரு சின்னதாக ஒரு ஹியூமரோ இல்லை ஒரு த்ரில் எலிமெண்ட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் நரேஷன்லாம் ஆப்போசிட்டில் அந்த ஃபேஸில் ஒரு சின்னதாக நீங்கள் நினச்ச ரியாக்ஷன் வந்துருச்சுன்னா அவன் கதைக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு செம்ம எனர்ஜியை கதை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அது நான் வந்து அப்படி தான் பார்ப்பேன். நான் இந்த ரஜினிகாந்த் ரிங்டோன் ஒன்று வரும் நம்ம படம் ஆரம்பித்து ஒரு 7வது நிமிஷம் பார்க்குறேன், அந்த ரிங்டோன் வரும்போது டக்குன்னு அவங்க நான் ஃபேஸை பார்ப்பேன், அவங்க அதில் கனெக்ட் ஆகிறாங்களா இல்லையான்னு, சின்ன ஸ்மைல் வருதா இல்லையான்னு பார்ப்பேன். இதுலேருந்து ஒவ்வொருமே அங்கங்கே நான் ஒரு கனெக்ட் வச்சிருப்பேன் படத்தில் அது. ஸோ இந்த சீனுக்கு எக்ஸைட் ஆகிறாங்களா, அந்த டைரி படித்து முடிச்சா கடைசி ரெண்டு பேஜஸ் இல்லை சொல்லி டைரி தூக்கி போட்டு ஒருத்தர் வெளியே திருத்துதுன்னு ஓடனா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆப்போசிட்ல அந்த டென்ஷன் அவங்களுக்கு வருதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அதை ஒர்க் ஆயிடுச்சு. அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் எந்த கனெக்ட்டுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தாருன்னா சீக்கிரம் நரேஷன் முடிச்சு வெளியே வந்துடுவேன் நான். 2.5 hours அங்கே வேஸ்ட்டுன்னு அங்கேயே டிசைட் ஆயிரும் எனக்கு.
ஓகே,
ஸோ அது நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொடியூசரை போய் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது எதுவுமே இல்லைன்னா ஆர்டிஸ்ட் நீங்கள் உங்கள் படத்தில் ஹீரோக்கு நீங்கள் பவுண்டரி கொடுத்துருவீங்க, ஒரு ஹீரோயினுக்குமே கொடுக்குறீங்க. அது போக ஒரு சப் கேரக்டர்ஸாக வந்து நீங்கள் ஒரு 8-9 கேரக்டர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்க அத்தனை கேரக்டருக்கும் நீங்கள் போய் பவுண்டரி கொடுத்து யாரும் பண்ண போகிறதில்ல, அவங்கவுங்க சீன்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், நம்ம படத்தில் யார் நடித்தாலுமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நரேஷன், உங்களுக்கு 4 சீன் தான் இருக்குது பட் ஆனால் இதுதான் கதை, இது இந்த லேண்ட்ஸ்கேப்பில் தான் நடக்குது, இந்த 4 சீனில் நீங்கள் வந்தீங்கன்னா அது என்ன பெரிய இம்பாக்ட்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியே நம்ம பண்ணுவோம் அதை. ஸோ அதுதான் அவங்கவுங்க நடிக்கிறவங்க எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்குது. இப்போ நம்ம படங்கிறது சின்ன சின்ன கேரக்டர் உட்பட வில்லேஜில் வந்து ஒரு சாமின்னு ஒரு கேரக்டர் நம்ம படத்தில் பண்ணியிருப்பாரு, பொள்ளாச்சி செல்வன், ரொம்ப நார்மலாக சின்ன சின்ன படங்கள் பண்ணிட்டு இருந்தவர் தான். அவரோட கேரக்டர் வந்து எனக்கு இப்போ ரீசெண்டாக ஆகாஷம்னு சொல்லி நம்ம படம் அப்படியே தெலுங்குல சேம் டே ரிலீஸ் ஆச்சு, தெலுங்குல வந்து பார்த்த நிறைய பேர்த்துக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு.
ஓகே,
வயக்கம் வந்து மும்பை தான் அவங்க வயக்கம் டீம், அங்கே இருக்க டீம் நிறைய பேர் பார்த்துட்டு அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இங்கே நமக்கு அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகாது பட் ஏதோ ஒரு வகையில் அந்த கேரக்டர் சின்ன சின்ன படத்துக்கு சின்ன கேரக்டர் கூட பிடிச்சி போயிருது. அது எல்லாமே அதுதான், நம்ம ஒரு டீட்டெயில் ஒன்று சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆப்போசிட்ல ஆர்டிஸ்ட் ஒரு கிளாரிட்டி வரும். இல்லை அப்படின்னா நம்ம சொல்றத மட்டுமே செய்யறதுக்கு டாய் கிடையாது, இல்லை அவங்களுக்கும் அந்த சோல் கனெக்ட் ஆகி ஒன்று பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு கேரக்டருமே நீங்கள் போய் பேசணும், அவங்ககிட்ட நரேட் பண்ணணும், அந்த சீனோட டீட்டெயில்ஸ் சொல்லணும். அதுதான் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம படம்லாம் வந்து 55 days நம்ம வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுருந்தோம், 44 days தான் படமே பண்ணுச்சு இந்த படம். இதில் அவ்வளோ ட்ராவல் இருக்கும், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும், அவ்வளோ கதைகள் நம்ம சொல்லியிருக்கோம், இதில் அவ்வளோ சின்ன சின்ன டீட்டெயில் இருக்கும். இது எல்லாமே அந்த டேஸ்க்குள்ளே முடிக்கிறோன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பர் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதனால தான் நம்மளால இவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடிஞ்சுது. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதுதான் இந்த கேரக்டரோட மீட்டர் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் நரேஷன்.
கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது இதை விட கிளியராக சொல்லிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அடுத்து நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாதுங்க, பவுண்டர் தான் ஹாலிவுட்டுன்னு. ஹாலிவுட் வேற, நம்ம ஊர் சினிமாவே வேற, நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்ம என்றைக்குமே கம்பேரே பண்ணக்கூடாது. நம்மளுடைய டோட்டல் எமோஷன்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு தான் அது. நம்ம அந்த படங்கள் பார்த்து டெக்னிக்கலாக நம்ம எதாவது கற்றுக்கலாம், இல்லை பிளேவா எப்படி பண்ணுறது, ஒரு கேரக்டர் டீட்டெயில் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பட் எமோஷன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தான் அது.
கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ மூவிங் ஆன், இது கேட்கணும்னு நினச்சேன். ஸோ கேஸ்டிங் பற்றி பேசியாச்சு, இப்போ பாட்டு பற்றி பேசுவோம். எல்லா லிரிக்ஸுமே வந்து கிருத்திகா நெல்சன் தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிஹைண்ட் ஏதாவது ரீசனிங் இருக்கா இல்லை என்ன?
இல்லை, ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த அளவுக்கு சாங்ஸ் வரல இந்த படத்துல. பட் என்னன்னா எல்லா சாங்ஸுமே வந்து எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கைக்கு சாங்ஸே வந்துச்சு. ஒரு சாங் கூட சாங் வச்சுட்டு போய் நம்ம ஷூட்டே பண்ண முடியாத சுச்சுவேஷன் அந்த டைம்ல. ஸோ மியூசிக் டைரக்டர் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க இதெல்லாம். ஸோ ஒரு டியூன் வரும்போது லிரிக்கெல்லாம் நான் நிறைய பேர்த்த ட்ரைலாம் பண்ணேன், ஒரு 3-4 லிரிக்ஸ்லாம் ட்ரை பண்ணேன். அது ரொம்ப யூஸ்வலாக ரெகுலரான வார்த்தைகள் வந்துச்சு. ஸோ அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் கிருத்தியாவது ஒரு பாட்டு ட்ரை பண்ணோம். ரொம்ப எனக்கு பேசிக்காக அந்த டைம் இருந்த ப்ரெஷர் வந்து ஒர்க்கு சீக்கிரமும் முடிக்கணும், ப்ளஸ் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கணும்னு அப்போ தோணுச்சது. அந்த பாட்டு வெற்றி ஆகுதா தோல்வியா அதெல்லாம் தாண்டி ஒர்க் பண்ணும் போது டெக்னீஷியனுடைய கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ரொம்ப முக்கியம். பேசிக்காக நம்ம ஃபோன் பண்ண ஆஃபீஸில் ஒருத்தர் அட்டன் பண்ணோம், அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அப்படி தான் கிருத்தியா வந்தாங்க. கிருத்தியா நம்ம என்ன விஷயம் சொல்கிறோமோ அது ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு கரெக்ஷன் கரெக்ஷன் போயிட்டே இருந்தது. ஒரு சாங் நல்லா வந்துச்சு, அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ண தான் கிருத்திகா நெல்சன், செம டேலண்டடு. அவங்க தான் ரித்துக்கு டப்பும் அவங்க தான் பண்ணாங்க, ரெண்டு சாங்கும் அவங்க தான் பாடியிருக்காங்க படத்தில்.
ஓகே, பார்த்தோம் அதான். ஸோ அது அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன்.
இல்லை அதுதான் பேசிக்காக அவங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப பிஸியா இல்ல, அதான் முக்கியமான விஷயம். அவங்க தான் எல்லா பாட்டும் எழுதுனதுக்கு. ஒருவேளை அவங்க ரொம்ப பிஸியா இருந்தாங்கன்னா கிருத்தியா மாதிரி வேற ஒருத்தர் ட்ரை பண்ணியிருப்போம் இந்த படத்துக்கு. அது என்னன்னா நம்ம எப்போ ஃபோன் பண்ணி என்ன நம்ம கேட்டாலுமே அந்த டைம்ல நமக்கான ஒரு சப்போர்ட்டா ஒருத்தர் வேணும், ஒரு டெக்னீஷியன். அது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்றோம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே, டிஓபியா இருக்கட்டும், அஸ் எடிட்டரா இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியனுமே, நான் இன்னைக்கு இந்த படத்துல இருக்கேன், நான் இப்போ அவைபிள் இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு யார் டைரக்ட் பண்றாங்களோ அவங்க அதுக்கு அப்படி ஒரு பிஸியா இருக்க பர்சன் கூட வேலையே பண்ண வேண்டாம் நான் யோசிப்பேன். இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன் நான் அதை. ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், நமக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் நம்ம எல்லாம் கிளாரிட்டி இருக்கும். டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன், நான் நமக்கு இது இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஒரு ஆசோலேஷன் இருக்கும் போது டக்குன்னு ஒருத்தர் வந்து பேசுறக்க, நம்ம ஒன்று பேசுகிறோம்னா ஆப்போசிட்டில் அப்படி போய் திரும்பி வர்றதுக்காக ஆப்போசிட்டில் யாராவது ஒருத்தர் வேணும் அங்கே. ஸோ அஸ் அ ஃப்ரெண்டாவோ நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா ஓகே அவன் ஜெயிக்கட்டும்னு சொல்லி பின்னால் ஒரு சப்போர்ட்டாவது ரெண்டு பேர் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். அது நிறைய டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும், நமக்கு புது புது ஐடியாஸ் வரக்கு சான்ஸ் கிடைக்கும். அப்படி யோசிக்கும் போதே எனக்கு கிருத்திகா அந்த டைமில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால தான் கிருத்திகா நெல்சன். ஒருவேளை அவங்க வந்து இல்லை ஜி எனக்கு வேற ஒரு படம் இருக்குது இப்போதைக்கு முடியாது 1 வீக் கழிச்சு எழுதித்தரேன்னு சொல்லியிருந்தா பை சொல்லிட்டு வேற ஒருத்தர் பார்த்துருப்போம். அதான் ஃப்ராங்க்.
ஓகே 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 சார். சார் ஸோ இப்போ வந்துட்டு இந்த மூவியில் நம்ம லைக் அர்ஜுன் அண்ட் சுபா அந்த ட்ராவல் போகும்போது ரெண்டு இடத்துக்கு அவங்க போகிறாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு மணலி அண்ட் இன்னொரு வந்து கொல்கட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் கொல்கட்டா போயிட்டு அதுக்கடுத்து மணலி. ஸோ எனி பர்டிகுலர் சார் லைக் இந்த இடத்த வந்துட்டு அவங்க லைக் சூஸ் பண்ணது இந்த லேண்ட்ஸ்கேப்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு போனால், ஏன்னா ரெண்டுமே வந்து வேறு வேறு எக்ஸ்ட்ரீம், ஒன்று சிட்டி ஒன்று வந்துட்டு ஹில் ஸ்டேஷன். ஸோ என்ன ரீசன் சார் இந்த ரெண்டு லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணது?
ஆக்சுவலி எதுக்கு என்ன ரீசன் கொல்கட்டா நம்ம டிசைட் பண்ணால், அர்ஜுன் கேரக்டர் ரொம்ப நீட்டாக இருப்பான், யார்ட்டையும் பேச மாட்டான், ரிசர்வ் டைப்பு, ரொம்ப க்ளீனாக இருக்கும்னு நினைப்பான் அர்ஜுன். அப்படின்லாம் தான் அர்ஜுன் கேரக்டர் காமிச்சிருப்போம். அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அது ரொம்ப ஓசிடி கேரக்டர் அப்படின்னு. ஆக்சுவலி நான் அப்படிலாம் நம்ம யோசிக்கலாம் இல்லை, அவ்வளோ பீக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ணல, ஓசிடிலாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம்லாம் இருக்கும், நான் அதெல்லாம் பண்ணல. அவன் ஒரு இன்ட்ரோவர்ட், அவ்வளோதான். இன்ட்ரோவர்ட் கூட நான் அந்த வார்த்தையை வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு லேடி சொல்லியிருப்பாங்க, நான் அர்ஜுனை பார்த்த விதம் எல்லாமே அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் சிடுமூஞ்சி அவ்வளோதான் அவன். அப்புறம் இந்த நீட்டாக இருக்கணுங்கிற கேரக்டர் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது தான், அது ஒன்றும் அர்ஜுன் ரொம்ப வெரைட்டியாக ஃப்ரெஷ்ஷான பர்சன்ஸ்லாம் கிடையாது. அது நானே ஸ்கூல் டைம்லாம் வந்து கொஞ்சம் சின்ன கசங்கனா கூட அந்த ரிங்கிள்ஸ் இருக்க ஷர்ட்லாம் நான் போடவே மாட்டேன், நான் நீட்டாக அயன் பண்ணி போட்டு போகணும். அதுக்கப்புறம் பஸ்ஸை ஏறி இறங்கி கிளாஸ் ரூம் போகும்போது ஸ்வெட் ஆகி போவோம், அது வேற விஷயம். அது போகும்போது வீட்டிலேருந்து போகும்போது நீட்டாக போகணும்னு எல்லாரும் நினைக்கிறது தான், அது 1% ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான் அர்ஜுன் கேரக்டர்ல. ஸோ இந்த கேரக்டருக்கு அப்படி ஆப்போசிட்டாக ஒரு சிட்டி இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அவன் வெளியே போகிறான், ஒரு ட்ராவல் போகிறான், ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஒரு ட்ராவல் போகிறான். அந்த ட்ராவல் போகும்போது அவன் பார்க்குற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தான் அவனை மாற்ற போகுதுன்னு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அவன் போகிற இடம் வந்து அவன் கேரக்டர் அப்படியே ஆப்போசிட் கொல்கட்டா. கொல்கட்டா செம பேக்கட் சிட்டி, நீங்கள் போய் இறங்கி காலை வைக்கும் போதே 4 பேர் படுத்துட்டு இருப்பான், அதுக்கடையில் தான் கால் வைக்கணும் நம்ம. ஸோ அப்படி ஒரு பேக்டான ஒரு சிட்டி, நீங்கள் எப்படி இப்படிலாம் வாழ்கிறாங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப சிட்டி, நீங்கள் அவுட்டர்லாம் கூட போகிற சிட்டிலேயே நம்ம பார்க்க முடியும். ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சேர் இருக்கும், அந்த சேரில் ஒருத்தருக்கு சலூன் மாதிரி ஹேர் கட் பண்ணிருப்பான், பக்கத்துலேயே ஒருத்தன் குளிச்சுக்கிட்டு இருப்பான், அது அப்படியே வந்து ஒரு கடை இருக்கும், அங்கே பூரி போட்டுட்டு இருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே நம்ம கண் கூட கொல்கட்டாவில் பார்க்குறோம், ரொம்ப பேக்டு சிட்டியாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு சிட்டிக்கு அர்ஜுன் போனால் என்ன அப்படின்னு யோசிச்சது தான் அது. அப்புறம் அப்படிலாம் போய் அவன் இதெல்லாம் பார்த்து என்னெல்லாம் ரியாக்ட் பண்ண, அதெல்லாம் அந்த ஜோன்குள்ள நான் போய்க்கவே இல்லை. அது அந்த இடத்துக்கு அவன் போட்டோம் அது அப்படிங்கறக்காக தான் கொல்கட்டா. மணாலி போனதுக்கு எனக்கு பர்சனலா எது தோணும் அப்படின்னா, மஞ்சு கேரக்டருக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு வரும்போது நமக்கு பேசிக்கா ஒரு ஃபீவர்ல நம்ம இருக்கோம்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது நமக்கு யாராவது வீட்டுக்கு வந்திருக்காங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும் போ, சும்மா சும்மா நம்ம ஃபோன் பண்ணியோ இல்லை நம்ம பாட்ட, அப்புறம் உடம்பு பரவாயில்லையா, உடம்பு பரவாயில்லையா, தலைவலி எப்படி இருக்கு, ஃபீவர் எவ்வளோ வந்துச்சு, 100 இருந்துச்சா இல்லை 101, இப்படி நைய நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தா நம்ம இரிட்டேட் ஆகும் அது. ஸோ அப்படி மஞ்சுக்கு ஒரு ப்ராப்ளம், அப்படி மஞ்சுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்கும் போது அவன் அதே ஊர்ல அங்கேயே இருந்து அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாக்டர்ஸோட டைலாக் தான் இருக்கும், அவங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்கே கூட்டிட்டு போவாங்க, முதல்ல அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு பேசிக்கா ஹில் ஸ்டேஷன் ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டா எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகும், அங்கே எந்த ரஷ்ஷும் இருக்காது. எல்லா ஹில் ஸ்டேஷன்லுமே சொல்கிறேன், ஹில் ஸ்டேஷனில் வாழ்கிறவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மென்டாலிட்டி இருக்குது. நான் வந்து கேங்டாக் போயிருந்தேன், ஒருத்திட்ட ஒரு அட்ரஸ் கிடச்சி இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டேன், வாங்க சார்னு அவர் கூட்டிகிட்டு போய் அந்த அட்ரஸில் விட்டுட்டு இதுதான் சார்னு போயிட்டேன். நைட் ஒரு 7 மணி 8 மணிக்கு மேலே ஆல்மோஸ்ட் அங்கே எல்லாமே நார்த் ஈஸ்டில் 7 மணி 8 மணிக்கு மேலே க்ளோஸ்டு எல்லாமே, யாருக்கும் வந்து அந்த 10 மணி வரைக்கும் இருக்கணும், போனாலும் 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த குளிராவோ இல்ல நார்மலோ சொல்றேன் போயிட்டு எல்லாம் ஷட் டவுன் அவ்வளவுதான், முடிஞ்சு போயிரும் அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும். அடுத்த நாள் காலையிலயும் யாவனும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு டீ ஆத்திட்டுலாம் இருக்க மாட்டான், நிதானமா தான் கடை திறப்பான். அவன் வாழ்க்கை ரொம்ப நிதானமா இருக்கும், என்ன பெருத்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இது ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு அவங்க தாட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணுவாங்க. யாருக்கும் யாரு மேலயும் பெரிய வன்மம் இருந்துராது அவங்களுக்கும், இருக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு மேக்சிமம் ஒரு இது. ஸோ அப்படிப்பட்ட ஊருக்கு இந்த மஞ்சு கேரக்டர் போகட்டுங்கிறக்காதான் அது நம்ம ஹிமாச்சல் பிரதேஷ கொண்டு போனதே அது. முக்கியமா வந்து எல்லாத்துடைய தொடர்புல இருந்து கொஞ்சம் வெளியே இருக்கணும். ஊட்டி கூட பெய்ந்திருக்கலாம் அவங்க, எகைன் மறுபடியும் தமிழ்நாட்டுக்குள்ள இதே சரௌண்டிங்ஸ் புதுசாக ஏதாவது பார்க்கணும், அவங்க புதுசான ஒரு இடத்துல இருக்கணும், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை மறந்து அவங்க நிம்மதியா ஒரு அழகான இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சுதான் அவங்கள ஹிமாச்சல் கூட்டிட்டு போனது.
ஓகே. அண்ட் அந்த ஹிமாச்சல் அந்த மணலி சீன்ல வந்துட்டு ஒரு லைக் அங்கே அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அவங்க லைக் அவங்க வந்துட்டு இது மீனாட்சி கேரக்டரை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் அவனுக்கு வந்து அப்போயே வந்து அவன் ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு இருக்கும், இல்லை என்னால் இதுக்கு மேலே வந்துட்டு யா கொல்கட்டா இது முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே எனக்கு இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போனேன், ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு தாங்குற சக்தி கிடையாது அங்கே என்ன நடந்துருங்க தெரிஞ்சுக்குது. ஸோ ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க மணலி போகும்போது அங்கே ஃபர்ஸ்ட் டைம் அங்கே தான் வந்துட்டு சுபா கேரக்டரும் அவங்ககிட்ட ஓப்பன் அப் ஆவாங்க. ஸோ அவங்க சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம அங்கே தான் பார்ப்போம். அண்ட் அந்த பார்த்து முடிச்சுட்டு அந்த அடுத்த நாள் வந்து காலையில் அவன் எழுந்து பார்த்துட்டு சுபா கேரக்டர் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னோடனே அவன் ஒரு இடத்துக்கு போயிட்டு அவளை கத்துவான். அண்ட் ஷி ஜஸ்ட் வெறும் லைக் ஃபர்ஸ்ட் வந்து தட்டிட்டு அவன் போ பார்ப்பாங்க ஒரு டெம்போ இடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஷி ஆக்ஸ் ஹிம். ஸோ அந்த லைக் அந்த ஹோல் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எப்படி யோசிச்சிங்க, லைக் என்ன ஃபீல்டில் வந்து அது ஆடியன்ஸ்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆகணும் அப்படின்னு யோசிச்சிங்க?
கொல்கட்டால இதோட போதும் நான் போறேன்னு சொன்னவன அந்த பொண்ணு தான் இல்ல வான்னு சொல்லி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுவா. இல்ல நான் வரல, இங்க வீரா இல்லைங்கிறத என்னால ஏத்துக்க முடியல, அங்க போனா மதி இல்லைங்கிறத என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு அர்ஜுன் சொல்லும் போது நீ நெகட்டிவா யோசிக்காத அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு போன் எடுத்து இல்ல வரலன்னு சொல்லலான்ட்டு தான் இவர் கால் பண்ணுவாரு. ஆப்போசிட்ல வீரா இல்லாதங்கிற மாதிரி அங்க மஞ்சு மதி இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுள்ள கேரக்டருக்கு அந்த ஃபீமேல் வாய்ஸ் கேட் மதி மஞ்சு வந்து பழைய வருஷன்ல இருந்த பேர் என் மைண்ட்ல அதுதான் இருக்குது. சாரி. ஸோ ஃபீமேல் வாய்ஸ் கேட்டோடனே இவனுக்குள்ள ஒரு ஹோப், ஓகே மதி இருக்காங்க, பிரபாவும் என்கிட்ட பேசுறாரு ஃபோன்ல, ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவன் மூவ் ஆன ஒரு கேரக்டர் மணாலி. மணாலியில அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகி கீழே அந்த ரிவர் பக்கத்துல ரெண்டு பேரும் அந்த ஃபுல் மூன் டே அந்த டைம்ல உட்காந்து பேசும்போது அந்த பொண்ணு இப்பதான் கொஞ்சம் ஓப்பன் ஆகி அவளை பத்தி பேச ஆரம்பிப்பா. இதுதான் என்னுடைய பிரச்சனைங்கிற மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று சொல்லுவா, இப்படி ஒரு பிளசண்டான இருக்கிறதுல மறக்கும்னு நினைக்கிற நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வருது அர்ஜுன் சொல்லுவா. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக எல்லாம் பேசினாங்க, நைட் எல்லாமே தூங்கியிருப்பாங்க. அடுத்த நாள் அர்ஜுன் எந்திரிச்சு அவளை பார்க்க வரும்போது அவனுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இந்த பொண்ணு ஃபீல் ஆயிருக்கும். அப்புறம் நம்ம இது எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா டக்குன்னு உங்களுக்குள்ள லவ் அதெல்லாம் லவ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ரெண்டு சோல் கனெக்ட் ஆயிடுச்சுங்கிறதா நம்ம சொல்லியிருப்போம். அதை நீங்கள் ஃப்ரெண்டாக எடுத்துக்கலாம், வேற எது வேணா எடுத்துக்கலாம். அது
ஓகே.
அர்ஜுன் சுபா இப்படிதானு அர்ஜுனுக்கு தெரியும், சுபாக்கும் தெரியும். அப்புறம் நம்ம ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் சொல்லியிருப்போம் இவங்க ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் அர்ஜுன். ஆமா. ஸோ இங்கேயும் வந்து சுபா அவ்வளோ உரிமையா ஒருத்தன் போய் திட்டுறான், அதுவும் அர்ஜுனோட கேரக்டர் அப்படின்னா அவன் டோட்டல் டிராவல் அந்த நைட்டு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணதுலேருந்து அடுத்த நாள் ஒரு சாங் இருக்கும் டிராவல்ல, அந்த சாங்கை முடிச்சு மீனாட்சியோட கதையை கேட்டு முடிச்சு வெளியே வந்து போகுதுன்னு சொல்லும் போது சுபா இவனை புஷ் பண்ண, இது எல்லாம் தான் இவனுக்குள்ள பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கும். பிளஸ் ஆல்ரெடி அந்த பொண்ணை அதே மாதிரி அவன் பார்த்துருக்கான், அழுது அவளுக்கு ஏதோ பிரச்சனைங்கிறது தான் புரியும், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை புரியும் போது சின்னதாக சிம்பதி அவங்க மேலே ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாம் தான் சுபா பற்றியான எல்லா விஷயங்களும் அர்ஜுனுக்கு கிரியேட் ஆயிருக்கும், அதுதான் அவ்வளோ இதுவாக உரிமையை எடுத்து அவன் பேசுறதா இருக்கட்டும். அப்புறம் அப்படி ஒருத்தர் கரெக்டர்லாம் பேசும்போது உன்னை எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியல போது டக்குன்னு ஒரு ஹக் இருக்கும், அந்த ஹக்குமே வந்து அவளுக்கு லவ் வந்துலாம் கட்டி பிடிக்கல. பிகாஸ் இந்த படமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்ல ஆரம்பிச்சு நியூ இயர்ல முடியும், ஒரு 7 நாள் டிராவல் தான் படமே அது. ஃபர்ஸ்ட் டைலாகே படத்துல வந்து மெரி கிறிஸ்மஸ் சார் அப்படின்னு டிரைவர் தான் சொல்லுவார் அர்ஜுன் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு, அது வச்சதே அதனாலதான் இந்த டைம் இது எந்த காலகட்டத்தில் நடக்கணும்னு எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காகதான். ஸோ கிறிஸ்மஸ் டு நியூ இயர் இவங்களோட டிராவலே ஒரு 5 நாள் 6 நாள், இந்த மணாலில் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 4-3, 3 நாள்ல 4 நாள்லாம் வந்து டக்கு லவ் பண்ணிலாம் கட்டிலாம் பிடிக்க கூடாதுங்கிறக்காக தான் நம்ம அதை அந்த மென்ஷனே பண்ற. ஸோ அது எங்கேயுமே சொல்லவே இல்லை, அது இவங்க லவ்வே பண்ணலன்னு ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறக்காக தான் அந்த ஹில் மேல ரெண்டு பேரும் பேசும்போது கூட மணாலிக்கு மறுபடியும் நம்ம வரணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அர்ஜுன் சொல்லுவான், வரலாம், அதுக்கும் ஹஸ்பண்டும் என் ஒய்ஃப் ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அது ஸோ இது எதுவுமே லவ்வாவே ட்ரீட் பண்ணல. அர்ஜுன் அண்ட் சுபாட சோல் ரெண்டு பேர்த்தோட இது கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறத அந்த பாயிண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனது. அப்புறம் இவ்வளவு நாள் இருந்த அர்ஜுன் வேற அந்த டே அந்த நைட் அந்த ரிவர்சிங் எல்லாம் முடிச்சு அடுத்த நாள்ல இருந்து அவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வேற ஒரு அர்ஜுனா இருப்பான். அதனாலதான் வந்து அடுத்த நாள் காலையில அந்த வைல்ட் கிராஃப்ட் அந்த பேக் உள்ள தூங்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலையில அந்த ஜிப் ஓபன் பண்ணி எந்திரிக்கிறது ஆல்மோஸ்ட் வந்து அவன் புதுசா பிறக்கிறாங்கிறதான் நான் எனக்குள்ள பார்த்தது. அது எவ்வளவு பேருக்கு இதாகலாம் தெரியாது. அவன் ஃப்ரெஷ்ஷா அப்பதான் உள்ள இருந்து வெளியே வர்றான். அவன் வெளியே வந்துட்டு அன்னைக்கு சுபா ஹக்கு, அதுக்கப்புறம் சாங் மாண்ட் பாத்தீங்கன்னா அந்த மாண்டேஜஸ் எல்லாமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருப்பா அர்ஜுன். அந்த ஸ்னோல அவன் நடந்து போறதா இருக்கட்டும், வில்லேஜ்ல அவனோட அந்த குழந்தைகளை பாக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பான் அவன். அது
ஆமா. அண்ட் அந்த சாங்ஸ் வந்துட்டு லைக் அர்ஜுன் அந்த மேல போய் நிப்பான், அண்ட் அந்த வால்ல வந்து இருக்கும் யூ ஹவ் கம் அ லாங் வே மை ஃப்ரெண்ட்
அப்படின்னு.
அந்த அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு லைக் நீங்கள் அங்கே அந்த இடத்துக்கு போகும்போது அந்த வேர்டிங்ஸ் அங்கே இருந்துச்சா, ஒரு நீங்கள் இமேஜின் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி
இல்லை அப்படிலாம் ஏமாத்தில இல்லை. ஆக்சுவலாக அங்கே யாரோ எழுதி வச்சிருந்தாங்க.
ஓகே,
அந்த லொக்கேஷனே நம்ம ஃபிக்ஸ் பண்ண லொக்கேஷன் கிடையாது அந்த டே.
ஓகே,
அது சிலதுலாம் அதுவாக நடக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான். ஏன் அப்படின்னா நமக்கு அதாவது பெரிய இது, இந்த சீன் வந்து ஸ்னோவில் தான் ஷூட் பண்ணுங்கிறது நம்ம ஸ்கிரிப்டில் இருந்தது. டிசம்பர்ல தான் ஸ்னோவே அங்கே ஸ்டார்ட் ஆகும். டிசம்பர் ஜான் ஃபெப்ரங்களா தான் ரொம்ப பீக் இருக்கும் ஸ்னோ ஸ்னோஃபால் இதெல்லாமே ஹிமாச்சல்ல. பட் ஆனால் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் இந்த ப்ரெஷர் வந்து அக்டோபர் மந்த்ல அந்த ஸ்கெடியூலே முடிச்சாகணும் ஆர்டிஸ்ட் டேட்லேருந்து எல்லாமே. ஸோ அக்டோபர்ல வந்து நம்ம அங்கே போயாச்சு. மனப்பீனை இறங்குறேன், ரெக்கி நான் மட்டும்தான் போயிருக்கேன், ஏன்னா டிஓபியில யாரும் இல்லை, நான் தான் போகிறேன். போய் பார்க்கும்போது ரொம்ப நார்மலாக இருந்துச்சு, ஒரு ஹில் ஸ்டேஷன், ஒரு சின்னதாக ரெயின் அந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஓகே இங்கே பண்ணிடலாம், வேற ஆப்ஷன் கிடையாது, பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. மொத்த டீமும் வர வச்சு எல்லாருமே வந்து ஹிமாச்சல்ல இறங்குறாங்க. பயங்கரமான வெயில், ஏடிஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க, சார் போதும் இதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ்லாம் வேண்டாம் சார், இந்த இது இல்லை நம்ம படத்தோட ஃபீலு, நம்ம கிளம்பி போயிடலாம் சார், நம்ம டிசம்பர்லயே வரலாம், ப்ரொடக்ஷன்ல நீங்க ஃபைட் பண்ணுங்கலாம் சொன்னாங்க. இல்லைடா அதெல்லாம் ஈஸி சொல்றது, ப்ராக்டிக்கலா இவ்வளவு பேர்த்து செலவு பண்ணி கூட்டு வந்தாச்சிங்க, ரிட்டர்ன் ஒன்ஸ் நான் போய் ஃபைட் எல்லாம் பண்ண ப்ராஜெக்ட் நின்றுரும் அவ்வளவுதான். இப்ப நான் முடிக்கணும், நானு இது பெரிய டிராவல் இதுல நடந்திருக்கு படத்துல, இதை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம இந்த வெதர் ரிப்போர்ட் எல்லாம் பாக்குற டூ டேஸ் ரெயின் அப்படின்னு இருந்துச்சு. நான் விது தான் டிஓபி, அவருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொன்னா அவர்கிட்ட நான் கூப்பிட்டு சொன்னேன், என்னெல்லாம் நம்ம வந்து ஒயிட் ஷார்ட் என்னெல்லாம் எடுக்கணுமோ, எதெல்லாம் நம்ம வந்து சில்லுன்னு இருக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே இந்த நெக்ஸ்ட் டூ டேஸ்ல பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 o'clock கிளம்புறோம். ஏன்னா நம்ம இடத்துல இருந்து அந்த லொகேஷன் போறக்கே 2.5 hours டிராவல். ஸோ இங்கே மார்னிங் 4 o'clock அந்த குளிர்ல தான் எழுந்திரிச்சு கிளம்பி போறோம். போய் நின்று ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து நம்ம வச்சு ஷூட்லாம் பண்ணும்போது ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகுது. லைஃப்லயே மொத்த டீமும் ஸ்னோஃபால் பார்த்தாங்க அன்னைக்கு தான், எல்லாருமே ரெயின் நினைச்சு பார்த்தா அது ஸ்னோஃபால், எல்லாரும் எக்ஸைட் ஆயிட்டாங்க. லைன் ப்ரொடியூசர்லாம் சொல்றாரு, சார் 18 வருஷம் கழிச்சு வந்த ஸ்னோஃபால் இதுதான், அக்டோபர் மந்த்து, எவ்ரி இயர் வந்து டிசம்பர் தான் ஸ்டார்ட் ஆகும், இது எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல, மிராக்கிள் இது அப்படின்னு. ஸோ அந்த அக்டோபர் மந்த்து ஆரம்பிச்ச ஸ்னோஃபால் செகண்ட் இயர்லாம் நீங்க சொல்ற சீன் வந்து அந்த செகண்ட் டே ஸ்னோஃபால் எடுத்தது. அதெல்லாம் ரொம்ப நம்ம அங்கே போய் லொக்கேஷனில் இறங்குறோம், அது பிளானிங்கே இல்லாத லொக்கேஷன், அது வந்து பார்டர், இந்த ரொத்தாங் போறதுக்கு அது பார்டர் அங்கே தான் அது. ஸோ அந்த செக் போஸ்ட் தான் அது, அந்த செக் போஸ்ட் கிட்டேயே இந்த லொக்கேஷன் நான் பார்த்துட்டேன், ரொத்தாங்க யாருமே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே க்ளோஸ்டு சொல்லிட்டாங்க, ஆர்மிலேருந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. நான் வந்து அந்த லைன் ப்ரொடியூசர்ட்ட பெக் பண்ணி கேட்டு அங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் பேசி ஒரு 2 to 3 hours மொத்தத்தை ஷூட் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னோம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி வேறு வழியே இல்லாமல் போய் எங்கே கண்ணில் பட்டுது, இந்த கண்ணில் பட்டுச்சு இந்த வால் ஒன்று, அந்த வேர்ட்ஸு சூப்பர், இங்கே தான் அர்ஜுன் சுபா சாங்கோட எண்டு இங்கே தான் வந்து நிற்க போகிறாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆப்போசிட்ல அந்த காஃபி அந்த டீ கடை ஒன்று இருந்தது, அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க செட்டல்லாம் அப்படி, அதுவும் கிடையாது அப்படியே இருந்துச்சு ஸ்னோஃபால், அங்கேயும் ஸ்னோஃபால். அது 10 நிமிஷம் என்னம்னா பெட்டு மாதிரி ஆயிரும். அது நம்மெல்லாம் இங்க ஊர்ல இருந்துட்டு ஏசி ஜாஸ்தி வச்சவே டக்குன்னு ஆஃப் பண்ண சொல்லிடுவோம் வீட்டுல. அங்கிருந்து எப்படி நமக்கு அந்த சர்வே பண்ணாங்கன்னா தெரியாது. ஒரு டிஓபி வந்து இல்லைங்க என்னால முடியலன்னு சொன்னா நின்றுருக்கும், அசோகா இருக்கட்டும் ரித்துவா இருக்கட்டும் இல்லை எங்களுக்கு ரொம்ப குளிர்னு சொன்னாலும் ஷூட் நின்றுருக்கும், யாரையுமே வற்புறுத்தி இருக்க முடியாது, நம்ம கெஞ்சதான் முடியும். பட் ஆனால் எல்லாருமே அந்த டைம் கோஆப்ரேட் பண்ணாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 hours சாங் மாண்டாஜஸ் அந்த சீனு எல்லாமே அந்த 4 to 5 hours ஷூட் பண்ணது தான். அது அது வந்து தெரியல, அது ஏதோ நம்மளை வந்து எக்ஸைட் ஆகிட்டோம், நம்ம டக்கு டக்கு டக்குன்னு ஷூட் பண்ணிடணும், இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை மிஸ் பண்ணிட்டு எகெயின் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சென்னை போனது ஞாபகம் வந்துச்சுன்னா கில்ட் நமக்குள்ள ஸ்டார்ட் ஆயிரும், இதையே மிஸ் பண்ணும் அப்படின்னு. ஸோ பண்ணிடணும்னு சொல்லி அப்படி பண்ணது தான். நமக்கு ஒரு எவ்ரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சார் சீக்கிரம் கிளம்பணும், லொக்கேஷன் வந்து ரொம்ப பேட் ஆகிட்டு இருக்கு வெதர், ஏன்னா ரொம்ப ஹெவி ஸ்னோஃபால், ஆல்மோஸ்ட் -10-11 போயிட்டு இருக்கு. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருந்தோம்னா ஆர்மி தான் வந்துருக்கணும், ரிஸ்க் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் அது, அதெல்லாம் அமைஞ்சது தான், அதெல்லாம் அந்த வால்ல இருந்தது எல்லாமே அப்படியே, அதாவது அங்கங்க இருந்தது அப்படியே ஷூட் பண்ணிட்டு வந்தோம், அவ்வளவுதான்
அது. ஓகே சூப்பர் சூப்பர் சார்,
சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது. ஸோ
நிறைய படத்துல வந்து ரெயின் அப்படிதான், அது அந்த சிவதா வந்து பில்டிங் கொலாப்ஸ் ஆகி அவங்க உட்காந்து அழுவாங்க அந்த டெட் பாடி பார்த்துட்டு, அப்ப பயங்கரமான ஒரு ரெயின்ல தான் அவங்க அழணும், அவங்க அழும்போது மேல இருந்து அவ்வளோ தண்ணி வரணும், மழையே வரணும், அது அப்படிலாம் ஸ்கிரிப்ட்ல நம்ம ஃபீல் பண்ணி எழுதியிருப்போம், அது ரொம்ப கிளீஷியாக இருந்தாலும் எழுதியிருப்போம், வானமே அழுகிறோம் அப்படின்லாம், ஆனால் ஸ்கிரிப்ட்ல அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு நம்ம வந்து ரொம்ப அவுட்டர்ல ஈஸியாக அவுட்டர்ல தான் அதை ஷூட் பண்ணோம், அது ஒரு ஓப்பன் லேண்ட் ஒன்று வேணும்னு சொல்லி. சிட்டிலேருந்து அவ்வளோ தூரம் ஒரு டிராவல் பண்ணிட்டு போகுது, ஒரு வாட்டர் டேங்க் வந்துட்டு போகணும்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆச்சு வெறும் அந்த அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும். அப்படி கால்குலேஷன் போட்டு சரி ஓகே ரெயின் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லி அன்னைக்கு காலையிலேருந்து ஷூட் பண்ணிட்டு வந்தோம். செம்ம வெயில், அந்த வெயிலில் தான் அந்த க்ரௌட் எல்லாம் வந்து நிற்பாங்க, போலீஸ் வந்து எல்லாத்தையும் தடுத்து நிற்பாங்க, இதெல்லாம் அந்த டைம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சிவதா அந்த கூட்டத்துலேருந்து விலகி வந்து அந்த பில்டிங்கை பார்க்கணும், அழுகணும், அந்த இடத்துல அதே இடத்துல உட்காரணும், அவங்க கிராஸ் பண்ணி ஒரு டெட் பாடி போகணும், கையை பிடிக்கணும், அழுவாங்க. இது இந்த போர்ஷன் வந்து 2:00 ஆரம்பிக்கிறோம். அந்த ஷார்ட் எடுக்க ஆக்ஷன் சொல்லி சிவதா நடந்து வராங்க, ரெயின் ட்ராப்ஸ் அப்படியே விது டிஓபி என திரும்பி இப்படி பார்த்தா, அப்புறம் நானும் பார்த்தேன் உங்களுக்கு நடக்குதுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுலேருந்து ஹெவி ரெயின், ஹெவி ரெயின் அப்படின்னா லைட்ல இருந்து எதுவுமே யூஸே பண்ணல, அந்த சீன்ஸ் ஃபுல்லாகவே லுக் போர்ட் ஃபுல்லாக தண்ணி, லைட் மேன் வந்து எல்லாருமே சொல்கிறோம் ஜென்ரேட்டர் ஆஃப் எல்லாமே, இப்போ நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, லைட் ஆஃப் பண்ணால் ஏதாவது நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும், எங்கே ஷாக் அடிக்கும் எங்கே தூக்கம் தெரியும், ஃபுல்லாக தண்ணி கீழே ஃபுல்லாக அவ்வளோ மழை அது. ஸோ எல்லாத்தையும் லைட்லேருந்து எதுவுமே கிடையாது, வெறும் கேமரா மட்டும்தான், வாங்க எடுத்துடலாம்னு சொல்லி விது தான் அதெல்லாம் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் விதுக்கெலாம். ஸோ அது வந்து எந்த லைட் எதுவுமே இல்லை, ரியல் ரெயினில் ஷூட் பண்ணால் தான் சிவதா போர்ஷன். அவங்க அப்படி கை பிடிச்சிட்டு அழுதுட்டு அப்படி மேலே அப்படி பார்ப்பாங்க, அந்த தண்ணி வரும், அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஷாட், அதை எடுக்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு குஸ்பம்ஸ் ஃபீல் தான், அதெல்லாம் அதெல்லாம் அமைஞ்சது. அதனால நிறைய படத்தில் அதுவாக அமைஞ்ச விஷயங்கள் நிறைய இருக்குது, அதனால தான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பாரதியார் கவிதைகள் ஒரு 4 lines போட்டு இயற்கைக்கு நன்றின்னு சொல்லி தான் படமே ஆரம்பிச்சிருப்போம் அது.
ஸோ எனக்கு வந்து இது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வாண்டட் டு ஆஸ்க் மீ திஸ் யூ இன் திஸ் க்வெஸ்சன் டு யூ, லைக் இப்போ நீங்கள் சொன்னீங்களே மீனாட்சி வீரா அந்த இது சீன் எடுக்கும்போது அந்த தண்டர் அடித்து அந்த பில்டிங் வந்து கீழே விழுந்த மாதிரி தான், அப்படி தான் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், அண்ட் அதில் தான் வந்து வீரா அவங்க இறந்துருப்பான். ஸோ அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா லைக் அதாவது தண்டர் வந்து ஒரு பர்சன் மேலே பட்டு அவங்க பார்த்துருக்காங்க, ஒரு அவர் மேலே பட்டிருக்கலாம் ஒரு சம்திங் ஃபீல் பண்ணாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா லைக் அது வரைக்கும் சட்டிலாக இருந்த ஒரு மூவி அந்த இடத்துல கொஞ்சம் லைக் அந்த சட்டிலிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களா லைக் அந்த லைட்டிங் இடிச்சு
மௌலி வக்கம் பில்டிங்கே அப்படி தானே நடந்துச்சு.
ஓகே
நீங்கள் பொருள் மௌலி வக்கம் கூகுளில் போட்டு படிங்க, யூடியூப்ல ஒரு வீடியோவே இருக்கும், அந்த வீடியோட அனிமேஷனே வந்து என்னன்னா எப்படி அந்த அவ்வளோ பெரிய ஃப்ளோர் வந்து இடிஞ்சு விழுந்துச்சுங்கும் போது அங்கே தண்டர்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு அது.
ஓகே
ஆமா ஆமா நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ.
அந்த பில் அந்த கதையே அதுதான், அந்த போரூர் பக்கம் அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், போரூர் நோலி வைக்கிறது நடந்த இஷ்யூஸ் தான் அது. சிவதா உட்காந்து டிவி பார்ப்பாங்க, அதில் நிறைய டெட் பாடிஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு பில்டிங் இதுல இருந்து ஒரு போலீஸ் எல்லாம் காமிச்சிருப்பான், அதுல ரியல் ஃபுட்டேஜ், இந்த மௌலியோக்கம் பில்டிங் நடந்த ரியல் ஃபுட்டேஜ் தான் அது யூஸ்
பண்ணாங்க.
விகடன்ல நம்ம கேட்டு ஆனந்த் விகடன் அவங்கள்ட்ட ஃபுட்டேஜ் வாங்கி யூஸ் பண்ணது அது. ஸோ அதை நான் சொல்லுங்க, இதுலக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் நடந்தது தான், பட் ஒரு சில பேர் எங்க படமா பாட்டு என்கிட்ட கேட்பாங்க இது எப்படி பாசிபிள், அது அதுதான் அது நடந்தது தான் அது. ஓகே நம்ம அதை எதையுமே மிகைப்படுத்தல, இருக்கிற விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம், அது ஒரு சில தெரியாதனால அப்படி இருக்குமா இருக்கும், நீங்க சர்ச்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு இன்னொன்று கேட்பாங்க, அபிராமி டாக்டர் வந்து அவங்க சைக்காட்டிஸ்ட் தானே அவங்க எப்படி வந்து சிவதாக்கு குழந்தை பிறக்கும் அவங்க எப்படி ஆப்ரேஷன் தேட்டர்ல தான் சைக்காட்டிஸ்ட் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அவங்க சைக்காட்டிஸ்ட்னா எங்கேயுமே மென்ஷனே பண்ணல. அது அப்படி வந்து சைக்காட்டிஸ்டா அவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனைன்னு வர எல்லா பேஷண்ட்டுக்கும் ரெண்டு டைரி கொடுத்து டிராவல் பண்ணணும்னு சொல்லி டிராவல் ஏஜென்சி கூட அவங்க ஒரு சின்ன டைப்ல தான் இருந்திருப்பாங்க அவங்க. ஓகே, ஸோ அதனாலதான் அங்க டெரஸ்ல நிக்கும் போது அபிராமியோட ஃபர்ஸ்ட் டைலாகே வந்து வசந்தி சூடோ ஃபில்டர் காஃபி போட்டு பால்கனி இழுக்காரு, அவன் இங்கதான் இருக்கான், அவன்கிட்ட நான் பேஸ்ட் கூப்பிடுறேன்னு சொல்லி அவன் ஒரு பேக் ஷாட்ல நின்று இருப்பான் அர்ஜுன், முதுகுல டம்முன்னு ஒரு அடியை வைப்பாங்க. இப்ப அவன் டேர்ன் பண்ணும் போது 8 வயசுல என் பையன் யார்ட்டுமே பேச மாட்டேங்கிறான்னு சொன்னா அம்மா, இன்னைக்கு நிறைய என் பையன் பேசிட்டான் அழுகுறான்னு சொல்லுவான். ஸோ இந்த ரெண்டு டைலாகுமே என்ன அப்படின்னா அந்த வசந்தின் கேரக்டரும் இவங்களும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்னதுல இருந்தே பழக்கம், அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த சஜஷன்ல தான் இவன் வந்து நிற்பான், எனக்கு ரொம்ப நெகட்டிவ் தாட்டா இருக்கு நான் என்ன பண்ணட்டும்னு வந்து கேட்பானே அது. ஸோ அப்படி இருக்கிற சைக்காட்டிஸ்டா தான் அவன் டெரஸ்ல பேசணும்னு அவசியம் இல்லை, அவங்க ரூம் கீழே இருக்க ரூம்ல உட்காந்து பேசியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க சொல்லுவாங்க என் லைஃப்ல நான் பார்த்த ரெண்டு பேர்த்தோட ட்ரூ ஸ்டோரி தான் சொல்லும் போதே அவங்க லைஃப்ல எங்கெங்கெல்லாம் வந்திருப்பாங்க அப்படிங்கும் போது அந்த வில்லேஜ்ல இருந்த ஹாஸ்பிட்டல் அவங்க தான் இருந்திருப்பாங்க, அந்த மீனாட்சிக்கு டெலிவரி பார்த்து அவங்களா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டாக்டர், அவ்வளோதான் அவங்க ப்ரொஃபஷன். அர்ஜுனுக்கு எப்படின்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. இது ஆக்சுவலி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சில பேருக்கு வந்து அது முக்கியமான ஒரு ரிவ்யூ பண்ற சேனல்ல நான் பார்த்தேன் ரொம்ப அபத்தமா இருந்துச்சு, ஓ அப்ப இது நீங்க கவனிக்கவே இல்லையா அப்படிங்கிறது தான் இருந்தது அது. ஸோ அதனால நான் இது சொல்லணும்னு நினைச்சேன். அது
ஆக்சுவலா இது இதை வச்சுதான் நான் கேள்வி, நான் இந்த டைலாக் வச்சு நல்ல நீங்களே சொல்லிட்டீங்க. நிறைய டைலாக்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமா அண்ட் நாவல் டச்சோட இருந்துச்சு. ஸோ நீங்க புக்ஸ் நிறைய படிப்பீங்களா? அப்படி படிக்கிற மாதிரி இருந்தா என்ன புக்ஸ் நாங்க படிக்கலாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க.
பிரதர் நான் சொன்னா என்னை திட்டுவாங்க, நான் அப்படி எல்லாம் படிக்கிற பழக்கமே ரொம்ப பெருசா கிடையாது.
ஓகே,
நான் சொல்லவும் கூடாது, இதை நான் சொன்னா தப்பா லீட் பண்ற மாதிரி ஆயிரும். ஆக்சுவலி நிறைய படிங்க, டெய்லி ஒரு பக்கமாவது படிக்கணும், டெய்லி ஒரு பக்கமாவது எழுதணுங்கிறது நான் இருந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சு அது படிக்கிற பழக்கம்லாம் போய். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்ல சினிமாக்கு வந்த புதுசுல வந்து நான் பாலகுமரன் புக்ஸ் நிறைய அவரது படித்தேன், எனக்கு அவரது ரொம்ப பிடிக்கும் அந்த டைமு. அப்புறம் சுஜாதா அவரது சின்ன சின்ன புக்ஸ் எல்லாமே அந்த டைம்ல இருந்ததுலாம் படித்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே படிக்கிறத விட்டுட்டு நம்ம வேலை பார்க்கணும், நம்மளுடைய சர்வியல் விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே போட்டு நம்மளை புஷ் பண்ணி வந்துகிட்டே இருந்தது. எனக்கு படம் பண்ணணும்னு நினைச்சனும், அப்போ அந்த படத்தை எப்படியாவது நம்ம பண்ணணும், அந்த ப்ரொடியூசர் எப்படியாவது அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஹீரோட டேட் எப்படியா வாங்கணும்னு சொல்லி இந்த எப்படியாவது எப்படியாங்கிற வார்த்தை தான் டெய்லி டெய்லி நம்ம ஓட்டிக்கிட்டே இருந்தது. எதுவுமே உட்காந்து அந்த பீஸ் ஆஃப் மைண்டோடலாம் படிக்கிற இதெல்லாம் முடியல. அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் பண்ண கதையை நான் எப்படியாவது படம் பண்ணிடணுங்கிறதா எனக்குள்ள பெரிய ஒரு தாக்கமாக இருந்துச்சு. ஸோ அதனால் படிக்கிறது அந்த டைம்லாம் கொஞ்சம் கம்மி தான். இது நிறைய வந்து நான் பேசுறதா இருக்கட்டும், நம்மளை சுத்தி பேசுறவங்க மனிதர்களை நல்லா ஒத்து பார்ப்பேன் நான், அதுதான் பெரிய என்னுடைய ஸ்ட்ரென்த்தை நான் யோசிப்பேன். நிறைய கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறதா இருக்கும், அதை கவனிச்சாவே எனக்கு பெரிய புரிதல் கிடைக்கும் நான் யோசிப்பேன். இப்போ பஸ்ஸுக்கு ஒரு இடத்துல நின்றுருக்கோம்னா நம்மளை சுற்றி அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு 50 பேர் உட்காந்துட்டு இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் ரெண்டு கேரக்டர் நீங்கள் டார்கெட் வச்சுட்டு அந்த கேரக்டர் என்ன பண்ணுது போகுது வருதுன்னு சும்மா ஒரு 1/2 hour உட்காந்து பார்த்துக்கிட்டு இருங்க, அது பெரிய ஸ்டடி. அது நான் நிறைய அந்த மாதிரி பார்ப்பேன். அது தெரியல எனக்கு தெரியும் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதனால சொல்லிட்டு.
ஏன் இல்ல டி கே இது தியாகராஜன் குமாரன் சார் ஒரு இதை சொல்றாரு, ஒரு எனக்கு வந்து இந்த அப்சர்வேஷன் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா லைக் அதுல இருந்து நீங்க நிறைய லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு.
எனக்கு பெங்களூர்ல இருந்து ரம்யான்னு ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்ல எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, சார் உங்கள்கிட்ட பேசணும், அப்புறம் என்னுடைய நம்பர் கொடுத்து பேசினாங்க. அவங்க பேசும்போது அவங்க இந்த படத்துல வந்து சொன்னாங்க, அவங்களும் வந்து என்னுடைய நேட்டிவ் தான் போல, ஸோ சொல்லிட்டு நீங்க வந்து எல்லா பெண்களையும் ரொம்ப டீசெண்டா காமிச்சிருக்கீங்க, எதுவுமே தப்பா எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆகல, ரொம்ப மரியாதை குறைந்த கேரக்டர்ஸ் ஃபீல் ஆச்சு. அதுல எனக்கு ரொம்ப முக்கியமானது வந்து அப்பர்ணா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நடந்து வருவாங்க, அப்ப சாரி கட்டிட்டு தான் நடந்து வருவாங்க, அந்த சாரிய முந்தானி வந்து அப்படி தூக்கி சுத்தி ஷோல்டர்ல போட்டிருப்பாங்க. சேம் அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல ஒரு சீன் ஒன்று வரும், பெட்ரோல் பங்க்லேயும் ஃபோன் பேசிட்டு தான் நின்றுருப்பாங்க, அதே மாதிரி அந்த முந்தானிய அந்த சைடு மறைச்சு தோல்ல போட்டிருப்பாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டேன், நாங்கள் எங்கள் காலேஜ் டைம்ல எல்லாமே அப்போல்லாம் தாவணி அவங்க படிக்கிற டைம் போல, ஸோ அந்த சைடு இது தெரியக்கூடாதுங்கிறக்கு நம்ம என்னதான் மறைச்சாலுமே நம்ம போட்டிருக்க அந்த முன் கீழே அந்த முந்தானவன் வந்து அப்படி சுத்தி தான் தோல் போட்டிருப்போம். அது சாரி கட்டும் போது தாவணி போடும் போது நான் அது நிறைய பேர் நான் அந்த டைம் எங்க ஊர் சைட் எல்லாம் பொண்ணு பண்ணுவோம். அது எப்படி நீங்க அது தெரியும் எங்க பாத்தீங்க, உங்களுக்கு யார் சொன்னான்னு கேட்டேன். இல்லைங்க நான் இதெல்லாம் பாத்துருக்கேன், அது அப்பத்துல இருந்து எனக்குள்ள ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அது. சோ அதனாலதான் நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்படி சுத்தி போற ஸ்டைலுக்கு போட்டிருக்காங்கறதா எனக்கு அப்பத்த புரிதலா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப லேட்டரா தான் தெரிஞ்சது அது ஸ்டைல் எல்லாமே தாண்டி அதுல அவங்களுக்கு ஒரு கவரேஜ் அதுல ஒன்று ஃபீல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் இப்போ அப்பர்னாக் பண்ணுச்சு, அது எங்கேயும் யாருக்கும் போய் கனெக்ட் ஆயிருக்காது. இதெல்லாம் வந்து நான் எதுலேயுமே படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை, நான் பார்த்து நான் என்ன அப்சர்வ் பண்ணுறங்கிறதுலேருந்து தான் அந்த கேரக்டரை எடுக்கிறேன் நான் அது. ஸோ அப்படி தான் நிறையாவே இதில்
கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல வேலிட் பாயிண்ட் அது அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றது.
அப்சர்வ் தாங்க வேற எதுவுமே கிடையாது. இவர் சாரு நிமித்தா சொல்லும்போது ஞானி இவங்க எல்லாமே நிறைய இதை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. அங்கங்கே அவரோட புக்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்து அவங்களோட இன்டர்வியூ ஏதோ பார்க்கும்போது எல்லாமே இந்த அப்சர்வேஷன் பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அது அது நமக்கு ரொம்ப பேசிக்காகவே நடந்தது அது சின்னதுலேருந்தே. அது சோம்பேறித்தனத்தில் புக்கு படிக்காதனால நடந்துச்சான்லாம் எனக்கு தெரியாது, பட் ஆனால் நமக்கு அது அப்சர்வ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஆர்ட். அது நீங்கள் அது தெரியல அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுவீங்க? அவன் நீங்கள் ஒரு கேரக்டருக்கு பேர் வச்சிடலாம், அந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இந்த உடல் வாகில் இருக்கணும், இந்த உடல் வாகில் இருந்தால் அவன் இந்த ஒரு ஸ்பீடில் அவன் வாக் பண்ணுவான், இந்த ஸ்பீடில் தான் அவன் நடப்பான், அவன் இப்படி தான் குனிவான், இது எல்லாமே இருக்குல்ல, இந்த ஷர்ட் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன டீட்டெயில் வேலைகள் இருக்குல்ல, அந்த டீட்டெயில் வேலைகள் எவ்வளோ பேர்த்துக்கு புரியும் தெரியாது. பார்க்குற ஆடியன்ஸு கதை அடுத்தது அடுத்த கட்டம் என்ன நகருது அப்படிங்கிறதுல தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த டீட்டெயில் செய்கிற வேலை தான் நம்ம படத்துக்கு நம்மளுடைய கேரக்டர்ஸ்க்கு நம்ம செய்கிற ஒரு சின்ன அலங்காரம். அது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது தெரியும், தெரிஞ்சுக்கலாம். நமக்கு நம்ம படத்துக்கு ஒரு காஸ்டியூமர் நாளைக்கு ஒருத்தர் வருவார், அவர்கிட்ட இல்லைங்க இந்த கேரக்டர் ட்ரெஸ்ன்னா அவர் ஒன்று சொல்லுவார், அவர்கிட்ட அது இல்லைங்க இதுதான் எனக்கு தேவை, நீங்கள் ஒன்று சொல்லி கேட்டு வாங்குறது இருக்குல்ல, அது கேட்டு வாங்கும் போது உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ப்ராசஸ், அவ்வளோதான். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து பழைய படங்கள் வச்சோ இல்லை வேற ஏதோ கதைகள் வச்சோ அதோடைய ரெஃபரன்ஸ் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருப்போம் நம்ம அது.
ஓகே, ஸோ கம்மிங் டு தி எண்ட், எபிசோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போது இந்த கதை மாதிரி இப்போது நித்தம்பூர் வான மாதிரியே 2013 ஐ திங்க் வித் சிம்லர் ஸ்டோரி லைன் நார்த் 24 கதம் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு
மலையாளத்தில்,
ஃபகத் ஃபாசில் அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் ஸ்வாதி ரெட்டி நடிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இதே மாதிரி நான் நிறைய கதை பார்த்துருக்கோம், லைக் ஈவன் தமாஷா வந்து லைக் ஒரு ஸ்டோரி டெல்லர் அண்ட் அவனோட ஒரு வேற ஒரு லைஃப் ஒன்று தனியாக வச்சிருக்கிறது. அண்ட் ஈவன் இங்கிலீஷ் ரிலீஸ் ஆன சீக்ரெட் லைஃப் ஆஃப் வால்டர் மிட்டி. ஸோ எப்படி வந்து ஒரு போரிங் ஜாப்லேருந்து ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய படம் போது நீங்கள் ஆப்வியஸ்லி நிறைய சொல்கிறீங்க இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உங்கள் லைஃப்பில் பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு போனது ஒரு இது, பட் அஸ் எ ஃபிலிம்ஸாக இந்த படம்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சா ஆர் எந்த மாதிரி படம்லாம் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு டு ரைட் த ஸ்டோரி?
இல்லை ஆக்சுவலி நீங்கள் சொன்னது இல்லை, ஃபஸ்ட்டு படம் நார்த் 24 கதம் நான் பார்த்தேன், நான் அது நான் 15 தான் பார்த்தேன். அப்போ வந்து டிவிடியில் பார்த்தேன் ஆக்சுவலி அந்த படம், அது இப்போ மாதிரி ஓட்டிட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ ஏன் பார்த்தேன் அப்படின்னா, நான் அப்போ இந்த கதையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நான் வந்து ஒருத்தர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதைங்கும் போது, அவர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணார், இல்லை நீங்கள் இந்த படம் பாருங்கள் ஒரு வாட்டி உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்படி தான் அந்த படம் பார்த்தேன். அந்த படம் கண்டிப்பாக இன்ஸ்பைர் பண்ணிச்சு தான். ஏன் அப்படின்னா எனக்கு ஓசிடியோட அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியாது. அந்த கதை அதனோட 5-10 minutes ஃபகத்தோட கேரக்டர் ஒன்று ரிவீல் ஆகும், எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு, பிடிச்சது. அது அந்த காஃபி டம்ளர் வச்சா அந்த ரவுண்ட் ஒன்று வரும், அந்த ரவுண்டு டிஷ்யூ வச்சு இதில் அர்ஜுன் துடைப்பார், அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு அதுதான் இன்ஸ்பைர் ஆச்சு அந்த படத்துலேருந்து. மற்றபடி கதையாக வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லுங்க நார்த் 24 கதையோட ஆல்மோஸ்ட் ரீமேக் இது அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க.
ஓகே,
அது எனக்கு அப்படி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் பேசிக்காக நீங்கள் இப்படி இருத்த ட்ராவல் பண்ணான்னா அவன் கண்டிப்பாக ட்ராவலோட எண்டில் அவன் சேஞ்ச் ஆகிருப்பான். இது வந்து யூனிவர்ஸ் இது அது அதே தான் இதில் நடந்திருக்கு அது. ஸோ கதையை நான் அப்படிலாம் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு அந்த ஏஜ்டு கேரக்டர் ஒருத்தர் இருப்பார், அவர் அவரோட கேரக்டர் நம்ம வச்சுருந்துருக்கலாம், அதெல்லாம் நம்ம பண்ணவே இல்லை. ஸ்வாதியோட பிரச்சனையை பற்றி நம்ம எதுவுமே பேசலை இந்த படத்தில் அது. ஸோ ஃபகத்தோட அதுதான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஓசிடி அவரெல்லாம் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பார் அந்த படத்தில் ஃபகத்.
ஓகே,
ஸோ நம்ம இது அதெல்லாமே நம்ம பண்ணல. அது அவனுக்கு என்ன பிரச்சனை ஏன் ட்ராவல் பண்ணாங்கிறது இல்லை, பிரச்சனையெல்லாம் இருக்காது, அவன் கேரக்டரே பிரச்சனையாக இருக்கும். அந்த ட்ராவல் அவன் பிளான் பண்ணியே ட்ராவல் பண்ணியிருக்கான்,
அது
அது ஆக்சிடென்ட்டாக நடந்திருக்கும். அப்புறம் இவங்க ஸ்டக் ஆகிறதும் வந்து பிளானிங்காக இருந்திருக்காது, அதுவும் வந்து கேரளாக்குள்ளே நடக்கிற கதை தான் அது. அப்புறம் ஒருத்தன் ட்ராவல் பண்ணி சேஞ்ச் ஆகிட்டான்னு எடுத்துட்டிங்கன்னா நார்த் 24 கதமே வந்து ஒரு புக்கு தான், அதுவும் வந்து அதுக்கு ரெண்டு படம் இருக்கு. அந்த டைரக்டர் சொல்லியிருப்பார் இன்டர்வியூல, மோட்டார் சைக்கிள் டைரிஸ்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா அவ்வளோ டிராவல் இருக்கு, நார்த் 24 மட்டும் கிடையாது. நீங்க ஏஜ் இந்த ஏஜ் வாங்கிற எல்லாம் அவ்வளோ டிராவல் படம் இருக்காது. மோட்டார் சைக்கிள் டைரிஸ் வந்து ஷேகுவரோட புக் அது. ஷேகுவரா எழுதுனதுலாம் பாத்தீங்கன்னா நம்ம பண்ண டிராவல் படம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் இருக்குதுதான் அது. ஸோ எல்லா படத்துக்குமே ஒன்று இருக்கத்தான் செய்யுங்க. அப்படிலாம் பார்த்தா நான் எனக்கு சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் உங்க காலேஜ் ஸ்டோரி பார்க்கும் போது வந்து சில்லுன்னு ஒரு காதல் ஃபீல் அப்படியே இருந்துச்சு, பிரேமம் அப்படியே எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க, வில்லேஜ் பொஷன் டும் 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 மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப கரெக்டா தான் நான் என் வேலையை செஞ்சேன்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா நமக்கு ஐடியாவே இதுதான். ஏன் அப்படி ஒரு ஐடியா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம சொல்ற பிளேவே உனக்கு உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். ஏன்னா நான் ஒரு மீனாட்சின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லுவேன், செகண்ட் ஹாஃப்ல நீங்க இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்த மீனாட்சியில இதுதான் மீனாட்சி வேற ஒரு சொல்லும் போது உங்க மைண்ட் இமீடியட்டா அக்செப்ட் பண்ணணும். பண்ணாதான் அந்த சிவதா போர்ஷன் எமோஷனே கனெக்ட் ஆகும். சோ இப்படிதான் எல்லா கேரக்டர்ஸுமே இருக்கும். ஸ்கிரீன் பிளேவா நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்குமே அவ்வளவு கனெக்ட், அவ்வளவு சேஞ்சஸ் இருக்கும் போது நான் சொல்லக்கூடிய கதையும் வந்து புதுசா இருந்துச்சுன்னு வைங்களேன், மொத்த படமே ஏலியனா ஃபீல் ஆயிருக்கும். இன்னைக்கு காலேஜ் போர்ஷன்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறது இப்படிதான் காலேஜ் போர்ஷன் அப்படின்னு ஒண்ணு கிளீஷேவான விஷயம் தான் மைண்டுக்குள்ள இருக்கும். அந்த மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தான் ஒரு 50% நீங்க ஸ்கிரீன்ல கொண்டு வந்தது. புதுசாலாம் நம்ம சொல்ல இருக்கிறத கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்கோம், அவ்வளவுதான் அது. வில்லேஜ் போர்ஷன் நம்ம பண்ணும்போது இந்த மீட்டர்ல அப்பா பொண்ணுது ஒரு கதையெல்லாம் பண்ணியாச்சு, இது மேக்கிங்கா நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது டும் 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 விஷயம் எடுத்தது இந்த ஒரு மீட்டர்ல இந்த கதை இருக்கலாம்னு சொல்லி யோசிச்சது தான். ஸோ இது ரெண்டுமே அப்படிதான் பிளான் பண்ணது. பட் அதான் இது எல்லாமே காப்பி பேஸ்ட் எல்லாம் கிடையாது, அந்த ஒரு ஃபீல் எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த ஃபீலை நீங்க அந்த டோன்ல பார்க்கும்போது அந்த படம் வேற ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது. அந்த படம் மாதிரி இருக்குன்னு சொல்லாம அந்த படத்தை தான் அப்படி எடுத்து வச்சிருக்கோம் நமக்கு ஆயிருந்தது. இது அப்படி கிடையாது. அப்படி நான் இப்படி சொன்னதுனாலதான் அந்த ஃபுல் ஹியூமர் போர்ஷனா இருக்கட்டும், இந்த காலேஜ் போர்ஷன் இதெல்லாம் ரொம்ப ரெகுலர் திங்கா இருக்கிறதுனாலதான் ஓரளவுக்கு மனசுக்குள்ள போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல நீங்க பார்த்ததோட ரியாலிட்டி இதுதான் சொல்லும் போது அது புதுசா தெரிஞ்சது. இல்லாட்டி மொத்த படமும் நான் காலேஜ் இல்லாம புதுசா வேற ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுத்து அதுல வேற ஒரு கதை நான் சொல்லி அந்த கதை இதுவரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு கதையின்னு நான் சொல்லணுங்கிறக்கா நான் சொல்லியிருந்தேன்னா மொத்த படமும் வேறையா இருக்கும். அதுல எங்கேயுமே கமர்ஷியல் விஷயங்களே ஆடே ஆயிருக்காது. அது இன்னைக்கு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டீங்கன்னா நித்தம் உருவான ஹேஷ்டேக் போட்டீங்கன்னா மொத்த படத்துல நம்ம லைஃப பத்தி அதை பத்தி நிறைய சொல்லியிருப்போம். பட் அந்த காலேஜ் வருஷம் தான் அவ்வளோ ரீல்ஸ் இருக்கு, அந்த சிவாத்மிகா போர்ஷன் தான் அவ்வளோ ரீல்ஸுமே அது. ஸோ இதெல்லாம் நடக்கணுங்கிறக்காக தான் நம்ம அதை பண்ணுறது அது.
ஓகே ஓகே சார்.
ஒரு முக்கியமான ஒரு படத்தில் எவ்வளோ பெரிய கண்டென்ட் சொன்னாலும் அதில் கமர்ஷியலுக்கு ஒரு பாட்டு ஏன் வைக்கிறாங்கன்னு வருது, அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்குது. அதே தான் இந்த படத்தில் இங்கே எல்லாமே ட்ரை பண்ணது எல்லாமே அது தான் அது. ஸோ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறம் மூணாவது அந்த வால் வேற ஏதோ படம்னு சொன்னீங்க இங்கிலீஷ் படம்
பேசிக்கா நான் இந்தியன்
அந்த படம்லாம் சத்தியமாக பார்க்கவே இல்லை. நீங்கள் சொன்னாங்க இதெல்லாம் போய் சொன்னாங்க கதை பண்றது ஏடிஸ்லாம் சொன்னானுங்க, சத்தியமா எல்லாம் பாக்கல. என்னன்னா நமக்கு பேசிக்கா எனக்கு வந்து இந்தியன் மூவிஸ் தவிர அதர் லாங்குவேஜ் படம் பெருசா கனெக்ட் ஆகாது, அது ஏன்னே தெரியல. அது நான் அதனால நான் அதெல்லாம் நான் பாக்கல. பட் ஆனா நான் நார்த் 24க்கு தான் பார்த்தேன். தமாஷா வந்து ரொம்ப லேட்டரா பார்த்தேன், 18ல தான் பார்த்தேன். அப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி கதை தான் நம்ம பண்றோம்லாம் யோசிச்சிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க சார்லி கதை இருக்கு.
ஆமா,
ஒரு டைரக்டர் பாதி கதை தெரிஞ்சுக்கிட்டு மீதி கதை தேடுறதுக்குதான் பார்வதியே போவாங்க. இப்படி யோசிச்சுக்கிறீங்க 2016 துல்கருக்கு தான் இந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் நான் ரைட் பண்ணேன். சூப்பர் கார்த்திக் இமீடியட்டா ஷூட் போகலாம்னு தான் சொன்னாரு. எனக்கு அப்போ நான் சார்லி பார்க்கல, அவர்கிட்ட நரேட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இந்த மனுஷன் என்னெல்லாம் படம் பண்ணிருக்காரு அப்படின்னு போகும்போது சார்லி சார்லி பார்த்துட்டு ஐயோ லைட்டா இந்த மாதிரி இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு, அவருக்கே அது தோணல. ஓகே, சோ எங்கேயாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் வரத்தான் செய்யும். அது ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லது தெரியல. இதை விட சூப்பரா புதுசா யார் வேணாலும் பண்ணலாம். பட் எனக்கு இது இது பண்ணணுங்கிறதான் பண்ணதே, அதுதான் எல்லாத்துக்குமே இப்ப ரீச் ஆயிருக்குது.
ஓகே சார், கண்டிப்பா ஒரு மூணு விஷயம் மட்டும் நான் கொஞ்சம் ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி சொல்லணும்னு யோசிச்சேன். எனக்கு இந்த மூவில பிடிச்சது, ஸோ ஒன்னு வந்துட்டு அந்த கடைசி எண்டிங்ல வந்துட்டு சாரி அர்ஜுன் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த பேக் கட்டி பிடிச்சிட்டு அது அப்படியே கீழே வைப்பாரு. ஸோ இட்ஸ் லைக் அந்த அவரோட எமோஷனல் பேக்கேஜ் அவரோட ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாமே எடுத்து கீழே இட்ஸ் அங்கே அந்த சேஞ்ச் அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது வந்துட்டு இப்போ நிறைய மூவிஸில் வந்துட்டு இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் காட்டுறோம் அப்படின்னா லைக் அந்த ப்ரொடகனிஸ்ட் இல்லாத இடத்த கூட சில இதெல்லாம் காட்டுவாங்க, லைக் அவங்க இருந்துருக்கோம்னா பட் ஆனால் அந்த இடத்துல நடக்கணும்னு தெரியும். பட் இதில் வந்து எனக்கு இது என்னன்னா ஒன்ஸ் அந்த மீனாட்சி கேரக்டர் அவர் மீட் பண்ண உடனே லைக் அந்த ரியல் மீனாட்சி அவங்கள மீட் பண்ண உடனே அவருக்கே அந்த ஸ்டோரி கேட்கும் போது அந்த கதையில் வந்து மீனாட்சியோட கேரக்டர் இருக்க மற்ற கேரக்டர்லாம் யுவர் இமேஜினேஷன் பண்ண மாதிரியே தான் இருப்பாங்க. அங்க நம்மளுக்கு தெரியாது அது ஸ்டில் அவங்க அந்த பர்சன் எப்படி இருந்திருப்பாங்கன்னு. பிகாஸ் சின்ஸ் ஒரு மீனாட்சியை பார்த்ததுனால அந்த இடத்துல அந்த கேரக்டர் பண்ணு. அதே தான் மதியோட கேரக்டருக்கும் அதே மாதிரி தான் ஆகும். லைக் அவர் காளி வெங்கட்ட மீட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து காளி வெங்கட்ட பார்த்ததுனால அந்த அவர் அவரால் வந்து அதை இமேஜின் பண்ண முடிஞ்சது. பட் மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவர் மீட் பண்ணதுனால அது அப்படியே இருந்துச்சு.
கரெக்டாக புரிஞ்சிட்டீங்க. நிறைய பேர் வந்து நிறைய பேருக்கு இது சேம் பாயிண்ட் புரிஞ்சு, அதில் ஒரு சில பேர் என்கிட்ட கேள்வி இல்லாமல் கேட்டாங்க எங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமிச்சு அதே மீனாட்சி செகண்ட் ஹாஃப்ல காமிச்சிருக்கலாமான்னு. அது எப்படிங்க லாஜிக்கலாகவே தப்பா இருக்குமே. அது இவங்க படிக்கும் போது இமேஜின் பண்ணது, இது ரியாலிட்டி. அது ரியாலிட்டி என்னைக்குமே நம்ம யோசிச்சதோட வேறையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல கூட ஏன் பீராவை காமிக்கலன்னுலாம் கேட்டிருந்தாங்க. ஒரு மேல் இல்லாம ஒரு ஃபீமேல் அவங்க லைஃபை லீட் பண்றதுதான் அந்த எபிசோட கதையே. அவங்க சொல்ற ஃபிளாஷ்பேக்ல கூட ஒரு மேல் இருக்கக்கூடாதுன்னு பண்ணதுதான் அது, ஃபீமேல் அவங்களே இருக்கட்டும் அது அப்படின்னு.
ஓகே,
சோ அந்த இதுல வந்து பீராவை நம்ம ஏன் காமிக்கவே இல்லைன்னா இவங்கதான் அர்ஜுனோட இமேஜினேஷன் வேர்ல்டு தான் அது. இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சிவதாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி இல்லை, இது அர்ஜுனோட இமேஜினேஷன் தான். அதனாலதான் சிவதாவை ரிவீல் பண்ணும் போது லாஸ்டா சிவாத்மிகாவோட லாஸ்ட் ஷாட் வந்து ஒரு சோஃபா இதுல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, மரூன் கலர் சாரி கட்டியிருப்பாங்க, ஒரு பேக்ட்ராப் இருக்கும். சேம் ஷாட்ல தான் சிவதா ரிவீல் ஆவாங்க, ஒரு சின்ன ட்ராலி ஷாட்ல சேம் சோஃபா, அதே மரூன் சாரி, அதே புட்டு, அதே மாதிரி வயித்துல கை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இது என்னன்னா சிவதா ரியல் மீனாட்சி கதை சொல்லும் போது அர்ஜுன் அவனோட இமேஜினேஷன் வேர்ல்ட அப்படியே கண்டினியூ பண்ணா அதுல இவன் இமேஜின் பண்ண மீனாட்சியை எடுத்துட்டு ரியல் மீனாட்சிய ரீப்ளேஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். மீதி எல்லாமே அதே தான், மீதி எல்லாமே அந்த வேர்ல்டு இது எல்லாமே அதே தான் அது. சோ அப்படி போகும்போது இவருக்கு யாருன்னு தெரியாது வீரா. அந்த போட்டோலாம் இவரு பாரு, அவ்வளவுதான் அது. அந்த ரியலா போகும்போது கூட அந்த வீரா தெரிஞ்சுக்கணுங்கிறத விட இவங்களை பத்தியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதா ஃபோக்கஸா இருக்கும்.
ஆமா,
இது வந்து ஃபுல்லா சிவதாவோட நரேஷன் போய்கிட்டு இருக்கும் போது அவங்களோட எமோஷன் மட்டும் டிராவல் பண்ணலாங்கிறதுக்காக தான் அது பண்ணுச்சு. அதனாலதான் வந்து அர்ஜுனோட ஃபிளாஷ்பேக் ஓப்பனிங்ல வந்து அவன் ஆபீஸ் போகும்போது கேப்ல வந்து எல்லாத்துக்கும் குட் மார்னிங் எல்லாம் சொல்லுவாரு. அந்த குட் மார்னிங் சொன்ன ஆபீஸ்ல யாரையுமே நம்ம காமிச்சிருக்கே மாட்டோம். ஐ மீன் பேக் சீட்ல இருக்காரவங்கள அர்ஜுன் மட்டும்தான் இருப்பார். அதுமே அதனாலதான் அவரோட எமோஷன்ஸ் மட்டும்தான் அவரோட ஃபிளாஷ்பேக்ல போய்கிட்டு இருக்கும். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு, அவர் என்ன பண்ணாருன்னு, அவர் சுத்தி இருக்க கேரக்டர்ஸ் எதுவுமே இருக்காது. அதனாலதான் சேம் அந்த ஜனனி அந்த பொண்ணு வந்து அவரோட எக்ஸை வந்து இன்ட்ரோ பண்ணுவார், ஆப்போசிட்ல கட் பண்ணி. அது ஆக்சுவலி ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸ் தான் அவர் அர்ஜுன் அவர் பண்ணியிருப்பாரு அந்த எக்ஸா. அவருக்கு ஒரு க்ளோஸ் அப்ப எதுவுமே நம்ம போகவே இல்லை, ஃபுல்லா இவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ல தான் இருக்குமே அது. யாருடைய கதை யாருடைய பாயிண்ட் ஆஃப்ல போகுதோ அது அவங்களுடைய எபிசோடா மட்டும் இருந்தா அவங்களோட எமோஷன்ஸ் மட்டும் நம்ம கேப்சர் பண்ணா போதுங்கிறதுனாலதான் அது எல்லாமே அப்படி பண்ணது அது.
ஓகே ஓகே சார், ஓகே. அண்ட் கடைசி இது என்னன்னா தேங்க்ஸ் ஃபார்னா லைக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணதுக்கு நன்றி. ஏன்னா இப்போ நிறைய படத்தில் வந்துட்டு நம்ம பேசணும்னா ஓகே நம்ம என்ன சொல்கிறது நம்ம லைஃப் வந்து ஆக்சுவலி சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம ஓகே நீ பேசணும்னா நம்மளால இங்கிலீஷ் அவ்வளோவா இல்லாம பேச முடியாது. பட் ஆஸ் அ ஒரு இதுவாக பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நிறைய இங்கிலீஷ் கேர வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஐ மீன் சம் இடத்துல வந்து டிஸ்கனெக்ட் அந்த மாதிரி இருக்கும்.
வீராவை நம்ம காமிக்காம இருக்க சிவதா பொஷன்ல ஒரு ஹீரோ வச்சு நம்ம படம் பண்ணும் போது ஒரு ஹீரோவே இல்லாம ஒரு 12-13 மினிட்ஸ் அந்த எபிசோட் இருக்கு அப்படின்னா அது எல்லா ஹீரோவுமே அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு நன்றியே அசோக் அவருக்கு தான் அது. அதே மாதிரி வில்லேஜ் போர்ஷன்ல அப்பா பொண்ணு கதை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நிறைய இருக்கும், ரொம்ப லேட்டரா தான் அதுல ஹீரோ என்ட்ரியே இருக்கும் அதுல பிரபா கேரக்டரே. ஸோ அங்கேயும் வந்து ஒரு ஃபீமேல் லீடு தான் இருப்பாங்க. ஸோ இந்த படத்திலேயே நீங்க நிறைய பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஃபீமேல் லீட்ஸுக்கான கதைகள் அவங்களுடைய ஸ்கின் பிரசன்ஸ் தான் ஜாஸ்தியாவே இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நமக்கு கிடைக்கும் போது தான் நமக்கு இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னு ஒரு நம்ம நினைச்சதே பண்ண முடியுது அது. ஸோ இதெல்லாம் வந்து அதான் நம்ம எழுதுனது ஒரு 50% எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த படம் ஓரளவுக்கு போய் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னா அது இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை வந்து நமக்கு இவ்வளோ க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணவே வச்சிருக்கு. ரித்து, சிவாத்மிகா அண்ட் அப்பர்ணா, சிவதா நாலு பேருமே சூப்பராக பண்ணிட்டாங்க அது. அவங்கவுங்க எப்படி அவங்கவுங்க சூப்பராக பண்ணிட்டாங்க அது. அதெல்லாம் பெரிய கிஃப்டட் தான் இந்த படத்துக்கு அது காஸ்டிங்க.
ஓகே,
நிறைய பேர் சொன்னாங்க எனக்கு படம் முடிச்சுட்டு படத்தை ஒரு 10 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா. பட் அதுதான், அது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது பிடிச்சிருக்கும். பட் பேசிக்கா அதான், இதுல எங்கேயுமே வந்து நம்ம தூக்குற மாதிரியான விஷயங்களே இல்லாம போயிடுச்சு. நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணது அது,
ஓகே
ரொம்ப நீங்க போட்டு ஒவ்வொரு சீனும் ட்ரிம் பண்ண ட்ரிம் பண்ண என்ன ஆயிருதுன்னா, அந்த சீனுக்கு ரீ ரெக்கார்டிங்க்னு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும், அந்த கேப் கூட இல்லாம போயிடும் அது. ஸோ நம்ம ஃபீலுக்கும் லேகுக்கான பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால இது ட்ரிம் பண்ணலாம் சொன்னாங்க. பட் இதுதான் நம்ம கட்டுன்னு சொல்லி நம்ம ஒண்ணு பண்ணிருந்தது. ஆக்சுவலி இன்னுமே 15 மினிட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் தூக்கி இருந்தது அதுல படத்துல.
டெலிட்டட் சீன்ஸ் வருமா சார்?
வாய்ப்பு இல்ல பிரதர், அது
கேட்டப்பட்டதான் இருக்கு.
அதை இவங்க ரிலீஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க அது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எல்லாமே ஒரு சீன் இருக்கு, அது வந்து பாவச்சலதுரை ரைட்டர் இருக்குல்ல, அவர் நடிச்சார் படத்துல.
ஓ ஓகே, அவரோட வாய்ஸே சம வசீகரமா இருக்கு.
ஆமா, ஆக்சுவலி படத்துல வந்து அவரு ஒய்ஃபும் அவரும் நடிச்ச ஃபர்ஸ்டே நம்ம படம் தான் அது. அவங்க ஒய்ஃபு ஒய்ஃபாவே நடிச்சிருந்தாங்க. அது வந்து இவங்க டிராவல்ல மணாலி போகும்போது ஒரு டிராவல்ல ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி பஸ் பிரேக் டவுன் ஆனோம்னா அவங்களும் கூடவே கீழே இறங்கியிருப்பாங்க. இவங்க 4 பேர்த்துல ஒரு வாக் இருக்கும், லென்த்தி ஷார்ட் ஒன்று அபவுட் லைஃப், ஒரு சூப்பரான எமோஷன் சீனை அதெல்லாமே தூக்க சொல்லிட்டாங்க. அதனால அது எடிட்டட் அது.
ட்ரை பண்ணி அப்படியே கொஞ்சம் யூடியூப்ல தான்
இல்லை பார்ப்போங்க.
ஓகே,
எனிவே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் படம் நம்ம சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு கேட்காம பரவாயில்ல, இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அது நான் சொன்னது எல்லாமே அப்படியே தான் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு ஒருத்தருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கலாம், இதெல்லாம் எனக்கு தோன்றது. அது அவங்கவுங்க எடுத்தா எடுத்துக்கலாம், இல்லாட்டி இல்லை, வேற ஒருத்தருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகலாம். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து இப்படிதான் நடக்கணும்னு எதுவுமே கிடையாது. அது இதெல்லாம் எனக்கு நடந்துச்சு, நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஆப்போசிட்ல அவங்களுக்கு வேற கூட நடக்கலாம், நான் சொல்றது எதுவுமே இல்லாம வேற ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியா நடந்திருக்கலாம் அது. ஸோ அதனால அது தெரியல, நமக்கு என்ன தோணுச்சோ, நமக்கு என்ன லைஃப்ல நம்ம என்ன பார்த்துருக்கிறோமோ அதை நான் ஷேர் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான் அது.
கண்டிப்பா கண்டிப்பா. சரி சார், இது நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ இந்த கேள்வியோட அப்படியே முடிச்சுக்கலாம். ஏன் நித்தம் ஒரு வானம் டைட்டில், அதுக்கப்புறம் உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன, நாங்க என்ன எதிர்பார்க்கலாம்?
பேசிக்கா வந்து ஒரு ஃபீல் குட் படம் பண்ணணுங்கிறது யோசிச்சதெல்லாம் தாண்டி, நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கணும்னு நினைப்பேன் நான். அப்படிதான் இந்த கதை எழுத ஆரம்பிச்சதுல இருந்தே. ஏன் நித்தம் ஒரு வானம்னா, நான் இவ்வளவு சொன்னாதான் அது உங்களுக்கு புரியாதுக்காக சொல்றேன். ஒரே கதையை 2.5 மணி நேரம் பார்த்து போயிடக்கூடாது, அதில் ஒரு 2-3 கதை லேயர்ஸை சொல்லணுங்கிறக்காக தான் நம்ம அப்போ நான் ஸ்கிப் பண்ணும்போதெல்லாம் அப்போ ஆந்தாலஜி கிடையாது, எதுவுமே கிடையாது 15ல. ஸோ அப்போ பண்ணும்போது தான் இப்படி ஒரு கதை பண்ணலான்லாம் பண்ணுச்சு. இந்த படம் எதுக்கு நம்ம பண்ணுறோம், யார் பார்க்கணும், யாருக்கு போய் சேரணும் அப்படின்லாம் யோசிக்கும் போது, நிறைய இந்த டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்கிறதே வந்து இப்போலாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அது நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டில் இருக்கேன் அப்படின்னு, அதான் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி நம்மளாம் ரொம்ப பிளஸ்டு லைஃப்பில் தான் நம்மளாம் இருக்கோம், நம்மளோட ரொம்ப பிரச்சனை இருக்கும், அவ்வளோ பேர் இருக்காங்க. இதை நம்ம யார்ட்டையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, அப்படி ஒரு படம் பண்ணால் என்னன்னு பண்ணதான் நித்தம் ஒரு வானம். ஸோ இப்படி ஒரு பாசிட்டிவிட்டி பற்றி ஒரு படம் பண்ணணும், அந்த படம் முடிச்சு வெளியே வரும்போது அவங்க சிரிக்கணும், லைட்டாக அங்கங்கே எமோஷனல் ஆகணும், ஓவரால் தேட்டர்ட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பி ஃபீலுக்கு வரணும், லைஃப் மேலே 100% இந்த படம் பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ண, அப்படி 1% அவங்க லைஃப் மேலே இருக்க தாட் ப்ராசஸ் சின்னதாக சேஞ்ச் பண்ணுச்சுன்னா நமக்கு அது போதும் அப்படி தான் நினச்சேன். 1% தான் நினச்சேனே நான் அது, அப்படியே பண்ணது தான் அது. ஸோ இப்படிலாம் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கணுங்கும் போது நான் ஃபர்ஸ்ட் வேற ஒரு பேர் வச்சிருந்தேன் அது. அப்புறம் இந்த படம் ஆரம்பிச்சு இதுக்கு இங்கிலீஷ்ல தான் நிறைய பேர் டைட்டில்லாம் சொல்லிக்கிட்டே, நான் வந்து தமிழ்ல பேர் வைக்கணும் ரொம்ப ஆசை. அப்படி நான் நித்தம் உருவானம் வச்சது என்னன்னா, இந்த கதை அதுதான், நித்தம் உருவானம் எவ்ரிடே ஏ நியூ ஸ்கை, அதுதான் ஆல்மோஸ்ட் அது. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வானமும் அந்த வானத்தில் இருக்க அந்த மேகங்கள் எல்லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும், நத்திங் பட் லைஃப் ஆல்மோஸ்ட் அதுதான் அது. இதுதான் டெம்பரவரி, இதுதான் இதுதான் பெர்மனன்ட்டுன்னு சொல்லி நம்ம எதுலேயுமே நின்றக்கூடாது, எல்லாத்துலேயுமே நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும், அதுதான் படமும். ஸோ இந்த படத்துக்கு இந்த கதைக்கு இந்த தலைப்பு பெட்டராக இருக்கும்னு யோசித்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இது தமிழாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ தமிழ் படம் தானே அப்படின்லாம் கேட்டேன், இல்லை புரியுமா என்னன்னு தெரியல அப்படின்னு. புரியலன்னா தெரிஞ்சுக்கிட்டோம், வாரணம் ஆயிரத்துக்கு இவ்வளோ பேர் இப்போ இருக்கிற நிறைய எத்தனை பேர்த்துக்கு அந்த டைட்டிலுக்கான அர்த்தம் தெரியும்னு எனக்கு தெரியல அது. ஸோ ஒரு தமிழில் இருக்கட்டும் பரவாயில்ல, இந்த கதை இந்த மாதிரியான படங்கள் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த டைட்டில் போய் ரீச் ஆகும், அது போதும் அப்படி தான் பிளான் பண்ணது அது. ஸோ அதனால தான் நித்தம் உருவானம்.
ஷோர் ஷோர் சார், உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்?
அடுத்த ப்ராஜெக்ட் வந்து என்ன மாதிரியான ஜானர் பண்ணலாம் அப்படிங்கறது பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அதான் இப்ப அடுத்தது பண்றது வந்து கண்டிப்பா ஃபீல் குட் கிடையாது. ஃபீல் குட் இல்லாம வேற ஒன்னு ஒரு சின்னதா ட்ரூ ஸ்டோரி அதைதான் எடுத்துட்டு பண்றேன். அது பக்கா ஒரு இதுக்கு நித்தமருவானுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் அது. ஸோ பாப்பா இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், எழுதிட்டு இருக்கேன்.
ஸோ தேங்க்ஸ், தேங்க்ஸ் லாட் ஃபார்
ஜாயினிங். தேங்க் யூ ஸோ மச் சரியா.
தேங்க் யூ.
நீங்க பேசுறத வச்சு எனக்கு என்ன பேசுறதுனே தெரியலனா, இதுவே ஒரு படம் மாதிரி எல்லாமே.
இல்ல இல்ல இல்ல, அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரிதாங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் 14 படம் வேலை செஞ்சேன். நான் வந்து தமிழ் தெலுங்கு கன்னடா மூணு லாங்குவேஜ்ல அவ்வளோ ஒர்க் பண்ணேன். நான் ஒர்க் பண்ண டைம்ல வந்து ரெண்டு படம் முடிச்சுட்டு ஓகே நம்ம படம் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது நம்ம படத்துக்கு ஸ்டில் போட்டோகிராஃபர்னு சொல்லுவாரு, இல்ல இல்ல அவசரப்பட்டுறாத, குறைஞ்சது 5 படம் வேலை செய்யணும்பாரு. ஒரு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணாலும் அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்துட்டோம். ஆனா இப்ப அது எதுவுமே கிடையாது. நீங்க இவ்வளவு படம் வேலை செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, எதுவுமே இல்லை. நீங்க கதை, அந்த கதையை எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு ப்ரொடியூசருக்கு ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுக்கணும். அவ்வளவுதான் இப்ப தேவைப்படுது. ரெண்டு விஷயம் தான் இருக்கு. அந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஹானஸ்டா வேலை செஞ்சாவே இப்ப போதும். அப்ப வந்து நம்ம என்னதான் நமக்கு டேலண்ட் இருக்கு, நான் நல்ல கதை என்ன சூப்பரா பண்ணாலுமே யார் அசோசியேட்டா போய் சேர்ந்து அப்படின்னு. ஸோ அப்பெல்லாம் வந்து ஒரு ஏடியா ஆரம்பிச்சு அசிஸ்டண்டா வேலை செஞ்சேன். இவங்ககிட்ட அசோசியேட்டா இருந்தேன், இவங்ககிட்ட கோ டைரக்டரா இருந்துட்டு தான் டைரக்டர் ஆனுங்கிறது அது ஒரு பெரிய ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் அப்பெல்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் நிறைய மாறிடுச்சு ஆஃப்டர் அந்த டிஜிட்டல் ஷார்ட் ஃபிலிம்ஸ். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணும் போது இப்போ இந்த படத்துக்கே எனக்கு அதெல்லாம் நடந்துச்சு. என்னுடைய ப்ரொஃபைல் கேட்கும் போது நான் இங்கிருந்து ஒரு அனுப்பிச்சு வைப்பேன், இல்லை ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா, யாராவது கேட்டாவே நமக்கு ஒண்ணு ஏறாது. டேய் நான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன்டா அப்படின்னா, இல்ல ஷார்ட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் கிடையாது, இதுதான் கதை, இது நீ பண்றீங்கன்னா பண்ணுங்கன்னு ஒரு பாயிண்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நம்ம நிறைய மாறிடுச்சு. இப்ப ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம டேலண்ட் ஈஸியா காமிச்சுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொடியூசரை நீ கன்வின்ஸ் பண்ணணும். பேசிக்கா அவ்வளவுதாங்க. கன்வின்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் வேணும், சினிமா பத்தியான ஒரு புரிதல். அதை மட்டும் எப்படி கத்துக்கிறது என்னன்னு நம்ம சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கேட்டோ கதை பண்ணணும். முக்கியமா அந்த ஸ்கிப் பண்றது பெரிய ஒரு ஆர்ட். அதுக்கு வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும். அது புக்ஸ் படிக்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், நிறைய கேரக்டர்ஸை மீட் பண்றது, நிறைய டிராவல் போறது, வெரைட்டி வெரைட்டி பர்சன்ஸை நம்ம பார்க்கலாம் பேசலாம். பக்கத்துல யாராவது ஒரு ரேண்டம் பர்சன்ஸ் நம்ம பஸ்ல ஒருத்தவங்க பக்கத்துல உட்காருக்காருன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்னதா பேச்சு கொடுத்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் கூட பேசிட்டு போய் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் அன்னைக்கு நைட்டு நீங்க ஒரு சின்ன சிறுகதை படிச்ச ஃபீல்ல தான் இருக்கும். இப்போ ரீசெண்டா நம்ம நிறைய ட்ரூ ஸ்டோரிஸ் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் அதெல்லாம் வந்து இப்போ படமாக நடந்துகிட்டு இருக்கான். அந்த லைஃப் எல்லாமே வந்து நமக்கு இல்லை எங்கிருந்து தேடி. இப்போ வாழைன்னு ஒன்று மாரி செல்வராஜ் சார் ஒன்று பண்ணுறாரு, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கு. அந்த கதை நான் வந்து அந்த ஊர்லேருந்து நான் யாரோ சொல்லி நான் கேட்டேன். கேட்டு இப்படி ஒரு லைஃப்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிறத அது எதுலையுமே பதிவுகளை எந்த புத்தகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது அவரோட லைஃப், அது அவர் பார்த்த லைஃப். அந்த லைஃப் எடுத்துட்டு வர்றது தான் பெரிய ஆர்ட். அது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக ஃபீல் ஆச்சு. அது
கண்டிப்பா
படிங்க. பட் த சேம் டைம் படிக்கிறத தாண்டி இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாமே கேரக்டர்ஸ் நோட் பண்றது நல்ல விஷயம். அதையும் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
அவ்வளவுதான். கண்டிப்பா நம்ம லிசனர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஃபார் ஒரு மணி நேரத்துக்கு மேலமான டைம் கொடுத்ததுக்கு.
ஆமா, கேட்ட ஒரு கேள்விக்கு நான் ஒரு 10 நிமிஷம் பதில் வருவதற்கு சொல்லிட்டு நானும்
ரொம்ப அழகா இன்ஃபர்மேட்டிவா டிஸ்கிரிப்டிவா நல்லா இருந்துச்சு.
ஓகேங்க.
சோ யா, லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சார்.